இப்போ ஹனுமானுடைய வருகையை மீண்டும் எதிர்பார்த்து மகேந்திரகிரி பர்வதத்தின் அடிவாரத்தில் வானர கூட்டங்கள் மிக முக்கியமாக சுக்ரீவனுடைய தலைமையில் நீலனுடைய தலைமையில் ஏராளமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காரணம், இலங்கை என்பது தென் இலங்கை, சாஸ்திரங்களில் பல இடங்களில் கூறப்படுகிறது தென் இலங்கை, பாரத தேசத்தின் தென் பகுதியில் உள்ளது இலங்கை. ஸோ இலங்கையிலிருந்து மீண்டும் வடக்கு பக்கமாக சமுத்திரத்தை தாண்டி வரக்கூடிய ஹனுமானுடைய வரவிற்காக, ஆஞ்சநேயனுடைய வரவிற்காக எல்லா விதமான வானர கூட்டங்களும் சுக்ரீவனுடைய தலைமையில் இங்கு காத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆகாசத்தில் ஹனுமான் மிக உற்சாகமான முறையில் ஆரவாரத்தோடு பகவான் ராமருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு சந்தோஷமாக வரக்கூடிய சப்தத்தை கேட்டவுடனேயே வானரங்களுக்கு தெரிந்து விடுகிறது, ஆஞ்சநேயன் ஹனுமான் தான் சென்ற விஷயத்தில் சீத்தையை கண்டுபிடிக்க வேண்டிய அந்த உன்னதமான காரியத்தில் வெற்றியடைந்து விட்டான் என்பது. ஹனுமான் இந்திய நாட்டை நோக்கி வர வர, இந்த பாரத கண்டத்தை நோக்கி அணுக அணுக, மகேந்திரகிரி பர்வதத்தை அணுக அணுக, அவனுடைய சப்தம், அவனுடைய ராம நாம உச்சரிப்பு அதிகரிக்கிறது. மிக உற்சாகமான முறையில் மகேந்திரகிரி பர்வதத்தை அணுகிய ஹனுமான் அங்கு ஏற்கனவே வானர கூட்டங்கள் அனைவரும் அவருடைய வருகைக்காக அங்குள்ள புஷ்பங்கள், அங்குள்ள மரம் செடி கொடிகள் ஆகியவற்றை கொடி மாறி ஆத்தி அவருடைய வரவேற்புக்காக காத்திருக்கிறாங்க. ஹனுமான் பகவான் ராமனுடைய நாமத்தை உற்சாகமாக கூறியபடி அங்கு வந்து தரையிறங்கிறார். அவரை பார்த்த உடனே தெரிந்து கண்டிப்பாக தன்னுடைய காரியத்தில் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற விஷயத்தை, தென்னிலங்கையில் தான் சீத்தையை கண்ட நிகழ்ச்சியை மிக உற்சாகமான முறையில் ஆடி பாடி கூறுகிறார் ஆஞ்சநேயன் ஹனுமான். சுக்ரீவன், நீலன், அங்கதன் எல்லா வானர கூட்டங்களும் மிக சந்தோஷமுள்ள நபர்களாக மாறுகிறார்கள். ஹனுமானை ஆலிங்கனம் செய்து தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. மீண்டும் இப்பொழுது இந்த வானர சைன்யங்களானது பகவான் ராமரை சந்திப்பதற்காக செல்கிறது. பகவான் ராமர் லக்ஷ்மணரை சந்தித்த இந்த கூட்டமானது ஆஞ்சநேயனுடைய வெற்றி செய்தியை தெரிவித்த நேரத்தில் ஆஞ்சநேயன் முன் வந்து பகவான் ராமருக்கு தன்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து சீத்தையை, தென்னிலங்கையில் தான் சீத்தையை கண்ட விஷயத்தையும், ராவணனுடைய லங்காபுரி நகரத்தை பற்றிய விஷயங்களையும், அரக்கர்களுடைய பலத்தை பற்றியும் விரிவான முறையில் விளக்கி பேசுகிறார். தான் உண்மையிலேயே சீத்தையை கண்டேன் என்பதற்கு ஆதாரமாக அந்த அசோகவனத்தில் சீதாதேவி அவனுக்கு கொடுத்த அந்த சூடாமணி கல்லை வந்து அவருக்கு ஆதாரமாக வந்து காமிக்கிறார். காரணம், அந்த அசோகவனத்தில் சீத்தையை கண்ட ஹனுமான் சீத்தையை தானே மீண்டும் பாரத நாட்டிற்கு, அயோத்தியாவிற்கு திருப்பி கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறார், வேண்டுகிறார் அந்த கைங்கறி இதற்காக சேவைக்காக. சீத்தை ஹனுமானுடைய அந்த சேவை மனப்பான்மை பார்த்து சந்தோஷம் அடைந்த பொழுதிலும் கூட ஒரு இஸ்ரீ தர்மத்தின் படி இஸ்ரீ கடைபிடிக்க வேண்டிய அந்த விதிமுறையை பொதுமக்களுக்கு உதாரணமாக அமைத்து காமிக்கின்றார். எந்த காரணத்தை முன்னிட்டும் ஒரு பரபுருஷன் தன்னுடைய கணவனுக்கு நண்பனாக இருந்த பொழுதிலும் கூட அவருடைய தோளில் அமர்ந்து தான் பாரத நாட்டிற்கு திரும்புவதை சீதாதேவி விருப்பப்படவில்லை. இது பெண்களாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த சர்வசாதாரணமான விஷயம், பெண்கள் மற்ற ஆண்களுடன் வண்டிகளில் செல்வது, வாகனங்களில் செல்வது, காரில் செல்வது, சைக்கிளில் செல்வது, அவருடைய இல்லங்களில் தங்குவது, உண்மையிலேயே நம்முடைய கணவருக்கு நெருங்கிய உறவினராக கூட இருக்கலாம், நம்பிக்கைக்குரியவராக கூட இருக்கலாம், அது இஸ்திரி தர்மம் அல்ல. அதுபோல புருஷ தர்மமும் கிடையாது. பர இஸ்திரிகள் நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு சீட்டிங் கொடுப்பது மற்றும் அது மட்டுமல்ல, ஒரு சத்திரியனுடைய தர்மம், சீதை பேசுகிறாள், சத்திரிய தர்மம், என்னுடைய கணவன் இங்கு வந்து ராவணனை ஜெயித்து என்னை திருப்பி கொண்டு செல்வதுதான் சத்திரிய தர்மம் என்ற விஷயத்தை சீத்தை அங்கு வலியுறுத்துகிறார். அதன் காரணமாக தான் உண்மையிலேயே சீத்தையை கண்டோம் என்பதற்கு ஆதாரபூர்வமாக சீத்தை கொடுத்த அந்த சூடாமணி கல்லை ஹனுமான் மீண்டும் திருப்பி கொண்டு வரார் இந்திய நாட்டிற்கு. அதை பகவான் ராமனிடம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் பகவான் உண்மையிலேயே சீத்தை மீது உள்ள பிரேமம் காரணமாக அழுதார். தற்பொழுது சுக்ரீவனுடைய தலைமையில் இந்த படை லங்காபுரி பட்டணத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்படுது. பகவான் ராமர் மாருதியின் மேல் ஏறி உட்கார்ந்தார் ஹனுமான் மேல, லக்ஷ்மணன் அங்குதன் மேல பிரயாணம் செய்கிறார். இந்த இருவரையும் முன்னிட்டு இந்த வானர கூட்டங்கள் இந்திய நாட்டுடைய, பாரத நாட்டுடைய தென் பகுதியை நோக்கி மிக உற்சாகமான முறையில் பிரயாணம் செய்து, ஏராளமான வானர கூட்டங்கள் 1000, 1,000,000, கோடிக்கு மேலுள்ள எண்ணிக்கையில ஏராளமான வானர கூட்டங்கள், மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகள் அனைத்தையும் வந்து அணைத்து செல்லுது. எங்கேயுமே தலையில திரை தெரியாத அளவுக்கு வானர கூட்டங்கள். அந்த காட்சி பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கு. காரணம், பகவான் ராமரும் லக்ஷ்மணரும் மட்டும்தான் மனித உருவம், அனைத்துமே வானர கூட்டங்கள். பகவான் ராமருடைய சேனையில் தேவர்களோ மனிதர்களோ அசுரர்களோ யாருமே கிடையாது. அஸ்திர பலத்தை உடையவர்கள் யாருமே கிடையாது. அஸ்திர சாஸ்திரங்களின் திறமை உள்ளவர்கள் யாருமே கிடையாது. சாதாரணமான வானர கூட்டங்கள். இருப்பினும் கூட அவர்களுடைய பக்தி சேவை மனப்பான்மையை ஏற்றுக்கொண்டு பகவான் அவர்கள் தன்னுடைய நித்திய சேவகனாக வந்து ஏற்றுக்கொள்கிறார். பகவான் தன்னுடைய பக்தன்கிட்ட உள்ள திறமையின்மையை பார்ப்பது கிடையாது. வானர கூட்டங்களுக்கு உண்மையிலே தேர்ச்சி மிக்க போர் வீரர்களை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய திறமை எதுவுமே கிடையாது. இருப்பினும் பகவான் பக்தருடைய சரணாகதியையும் அவருடைய பக்தியை தான் அனுகிரகம் செய்து தன்னுடைய நித்திய சேவர்களாக மாற்றிக் கொள்கிறாரே தவிர அவருடைய திறமையின் அடிப்படையில் கிடையாது. ராட்சசர்களை ஒப்பிடக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக வானர கூட்டங்கள் திறமை மிக்கவர்கள் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவைய சாதாரணமான வானர கூட்டங்கள் கிடையாது. உலக மக்களுக்கு சரணாகதி தத்துவத்துடைய முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக எந்த ஒரு ஜாதியில எந்த ஒரு இழிப்பிறவியில எந்த ஒரு தகுதியற்ற சூழ்நிலையில ஒருவன் இருந்தாலும் கூட என்னுடைய பக்தனாக மாறுவதற்கு அவன் விருப்பம் கொள்ளக்கூடிய நேரத்தில் தனக்கு சேவை செய்யக்கூடிய விருப்பம் உள்ளக்கூடிய நேரத்தில் அவனை நான் என்னுடைய நித்திய சேவகனாக ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான வெட்கப்படுவதும் இல்லை, எந்த விதமான தயக்கப்படுவதும் இல்லைங்கிற விஷயத்தை உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக தன்னுடைய நித்திய சேவகர்களான நித்திய சூரிய பக்தர்களான தேவர்களை சாதாரணமான வானரங்களாக புறப்படுத்த வைத்து பகவான் ராமர் அந்த வானர சைனங்களோடு மிகப்பெரிய தேர்ச்சி மிக்க ராவணனுடைய தலைமையிலான ராட்சச கூட்டங்களை ஜெயிப்பதற்காக லங்காபுரி பட்டணத்தை பார்த்து போறாங்க. பாரத நாட்டுடைய தென் எல்லையை அடைந்த அவர்களுக்கு அங்குள்ள மிகப்பெரிய சமுத்திரம் ஒரு எல்லையாக மாறுது. சமுத்திரத்தை அடைந்தவுடனே எப்படி இதை கடப்பது அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம், ஹனுமானை தவிர லங்காபுரி பட்டணத்திற்கு பறந்து செல்லக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை. இவ்வளவு பெரிய வானர சைன்யத்தை லங்காபுரி பட்டணத்திற்கு எப்படி எடுத்துச் செல்வது அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டம் வருது. பல நாட்கள் யோசித்த பின்பு பகவான் ராமர் தர்பசயனம்ங்கிற இடத்துல வந்து தர்பைப்புல் மேலே வந்து படுத்தமர்ந்து விஷ்ணுவை போல படுத்தமர்ந்து தியானம் செய்கிறார். அந்த கடலை தாண்டி லங்காவரி பட்டணத்தை எப்படி சென்றடைவது என்ற திட்டம் தீட்டுவதற்காக இப்பொழுதும் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புல்லானிங்கிற இடத்துல அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தை வந்து பார்க்கலாம். தயவு செய்து பக்தர்கள் ராமேஸ்வரம் போகக்கூடிய நேரத்தில் ராமேஸ்வரத்துக்கு முன்பு 11 கிலோமீட்டரில் திருப்புல்லானின்னு சொல்லி ஒரு புண்ணிய க்ஷேத்திரம் இருக்கு. அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் ராமர் இது போல தர்பை புல் மேலே படுத்தமர்ந்து இலங்கைக்கு தாண்டுவதற்காக கடல் தாண்டுவதற்காக யோசித்து அவர் தியானம் செய்த அந்த கோயில் இருக்கு. அங்கே ஒரு புண்ணிய க்ஷேத்திரம், 108 திவ்ய தேசங்கள் ஒரு திவ்ய தேசம் கூட. இருப்பினும் அவர் பல காலங்களாக திட்டம் தீட்டியும் கூட எந்த விதமான பதிலும் இல்லை. கடைசியில் பகவான் ராமருக்கும் கோபம் வருது. கடவுள் வரும் கல் அல்ல, அவருக்கும் நம்மளை போல இன்பகரமான உணர்ச்சிகள் இருக்கு, துன்பகரமான உணர்ச்சிகளும் இருக்கு. இறுதியிலும் அவர் தன்னில ஆத்மராமர் முழுமையான பூர்ணமானவரும் கூட. கடைசியில் கோபத்தின் காரணமாக அவர் தன்னுடைய ராம கோதண்டத்திலிருந்து ராமபானத்தை எடுத்து சமுத்திரத்துக்குள்ளுக்கு வந்து பிரயோகிக்கிறார். அவருடைய ராமபானத்தின் சக்தியின் காரணமாக கடலில் உள்ள மிருகங்கள் அனைத்துமே வெப்பத்தால் வந்து கஷ்டப்படுது. கடைசியில் கடல் அரசன் அந்த கடலிருந்து வெளிப்பட்டு பகவான் ராமர்கிட்ட சரணாகதி அடைந்து மன்னிப்பு கோருகிறார். இது காலம் வரை தான் வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாததற்காக. பின்பு அவர் கூறுகிறார், உன்னுடைய இந்த சேனையில் நீலன்னு சொல்லி நலன்னு சொல்லி ஒரு நபர் இருக்கிறார். அவன் விஸ்வகர்மாவுடைய மகன். அவன் வந்து இந்த கடல் மீது பாலம் அமைக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக வந்து இந்த கடல் அரசனாகிய நான் அதற்கு அனுமதி கொடுக்குறேன். அந்த பாலம் வந்து எந்த காரணத்தை முன்னிட்டும் என்னம்னாது கடல் உள்ளுக்கு ஆளாதுன்னு சொல்லி உறுதி கொடுக்குறான். நலன் விஸ்வகுருமான்கிட்ட இருந்து ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவன் காரணமாக வானர படைகளுக்கு கட்டளை எடுத்தார் பாலம் அமைப்பதற்கு தேவையான எல்லா விதமான பொருட்களும் கொண்டு வருவதற்கு. அது நவீனமான பொருட்கள் கிடையாது, வெறும் மரங்கள், செடிகள், கொடிகள், மலைகளில் உள்ள பாறைகள், வெறும் மணல், சிறு சிறு கற்கள், இதுதான் வந்து வானர சேனைகளால் கொண்டு வரப்படுது. நலன் அவைத்தை வைத்து அருமையான முறையில் பாலம் கட்டுறார். மரம் செடி கொடிகள் தலைகளை வந்து வைத்து இந்த கற்களை கெட்டி கெட்டி கட்டி ஒரு பாலத்தை அமைகிறார். இந்த பாலம் 10 யோஜனை தூரம் அகலம் இருந்ததாக வந்து சொல்லப்படுது. 10 யோஜனைனா கிட்டத்தட்ட வந்து 80 மைல் அகலம் உள்ளது. காரணம், இலங்கையை சென்றடைவதற்கு 100 யோஜனை நீளத்திற்கு வந்து பாலம் அமைக்கணும். 100 யோஜனைனா 800 மைல் ஏறக்குறைய. முதல் நாள் வந்து 10 யோஜனை நீளத்திற்கு பாலம் அமைக்கப்படுது. 2வது நாள் 20 யோஜனை தூரம், 3வது நாள் 30 யோஜனை தூரம், 4வது நாள் 60 யோஜனை தூரம். எப்படியாக ஒரு வாரத்தில் பாலம் அமைக்கப்பட்டு இலங்கையை சென்றடைகிறாங்க. மீண்டும் பாலத்திற்கு கிரக பிரவேசம் நடக்கு, பூஜை புனஸ்காரங்கள் நடக்கு. பாலத்தில் வந்து முதல்ல வந்து பகவான் ராமர் தன்னுடைய வலது திருவடியை வைத்து உள்ளுக்கு போகிறார். பின்னால் வானர கூட்டங்கள் சந்தோஷத்தோடு போகுது. வானரங்களுடைய இயல்பு, வானரங்களுக்கு இங்கேருந்து மற்றொரு ஊருக்கு போகிறதுக்கு நீ அருமையான பாதை அமைத்து கொடுத்தா கூட அது பாதையில் போகாது, மீண்டும் கீழே விழுந்து தான் போகும். அதுபோல சில வானரங்கள் ஆகாயத்தில் பறந்து போது இவ்வளோ அருமையான பாலத்தை நல்லா அமைத்து கொடுத்திருந்த போதிலும் சில வானரங்கள் மீண்டும் கடலோடு கொண்டு வந்து நீச்சல் அடிச்சு போகுது. அது வானரத்துடைய இயல்பு. சில வானரங்கள் ஆடுது, குதிக்குது, பாடுது, இது வானரத்துடைய இயல்பு. பகவான தான் சொல்லார், அபிஷத் சுத்ராசாரோ பக்திதேமா மனநிய பாக், என்னுடைய பக்தர்கள் சில நேரங்களில் வானரங்கள் மாதிரி நடந்து கொண்டா கூட தயவு செய்து அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க, அவங்க என்னுடைய பக்தர்கள் சாதுக்கள் அப்படிங்கிறார். சாதுக்கள் அப்படிங்கிறார் இந்த பக்தர்கள் சில நேரங்கள் வானரங்கள் மாதிரி சில சேஷ்டைகள் பண்ணால் கூட அவன் வந்து சாது அப்படிங்கிறார் பகவான். அவன் வந்து சாதாரணமான நபர் கிடையாது அப்படிங்கிறார் பகவான். அது மட்டும் இல்லை, இந்த வானர கூட்டங்கள் ஏற்கனவே மகேந்திரபுரி பர்வதத்துக்கு அடியில் வந்து ஒரு மிகப்பெரிய குபேரனுடைய பூந்தோட்டம் இருக்கு. அந்த பூந்தோட்டத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பூந்தோட்டத்துக்கு ஒரு காவல்காரன் இருக்கிறான், அவனை அடித்து ஒடித்து தூர போட்டுட்டு பூந்தோட்டத்தில் உள்ள பழங்கள் முக்கியமாக தேன் மா அனைத்தையும் கரைத்து குடித்து ரொம்ப சந்தோஷப்பட்ட பூந்தோட்டம் அவ்வளோத்தையும் அழிச்சு போட்டுருது இந்த வானர கூட்டங்கள். அங்குள்ள தேனை அதிகமாக குடித்ததுனால சிறுநீர் கழித்து சிறுநீர் கூட தேன் வாசனை அடிக்கி ஏராளமாக அக்கிரமம் பண்ணிடுது. எல்லாத்துக்கு ராம பக்தர்கள் கடைசியில் மீண்டும் சுக்ரீவன் வந்து தன்னுடைய சேவகர்களை அழைத்து சென்று மீண்டும் ராமருடைய சைன்யத்தில் சேர்த்து இலங்கையை பார்த்து கூட்டு போகிறார். சில வானரங்கள் மாருதியை போல ஓரளவிற்கு குறைந்த தூரத்தில் பறந்து வருது. இப்படியாக இந்த கூட்டம் உற்சாகமான முறையில் சிறிது நீச்சல் அடித்து பாலத்தின் மேலே நடந்து சில ஆகாயத்தில் பறந்து சென்று கடைசியில் வந்து தென்னிலங்கையை போய் அடைகிறாங்க. தென்னிலங்கையில் மீண்டும் லங்காபுரி பட்டணம் வந்து கடல் சூழப்பட்டது. கடல் மட்டும் சூழப்படலை, அந்த நகரம் வந்து மொத்தத்தில் பொன்னால் செய்யப்பட்டது. ஒரு காலத்தில் குபேரனால் ஆளப்பட்டது அந்த நகரம். குபேரன் ஒரு வகையில் வந்து இவருடைய சொந்த தம்பி, ராவணனுடைய சொந்த தம்பி. ராவணன் தன்னுடைய சொந்த தம்பி குபேரனை ஜெயித்து அந்த நகரத்தை வந்து தன் பக்கத்தில் வந்து அவர் தன் கைவசம் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஏராளமான முதலைகள் உள்ள அகழிகள் வந்து அந்த நகரத்தை நாலு பக்கத்துலேயும் வந்து சுற்றி பாதுகாக்கு. வெளியில் போய் இவர்கள் வந்து தங்களுடைய ஆசிரமங்களை தங்களுடைய குடில்களை குடிசைகளை பட்டறைகளை அமைக்கிறாங்க. ராம பக்தர்கள் சேனைகள் வானரங்கள் அந்த கால போர் வழக்கம் கண்டிப்பாக இப்பொழுது உள்ள போர் வழக்கத்திற்கும் அந்த காலத்து போர் வழக்கத்திற்கும் ஏராளமான கடலுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. இப்போ போர் அப்படின்னாக்க தூதன் அனுப்புவது கிடையாது. முதல்ல போர் வந்து இரவு நேரத்தில் தான் நடக்குது, பகல் நேரத்தில் நடக்குது கிடையாது. போரில் வந்து மக்கள் போர் வீரர்கள் கொல்லக்கூடியதே சாதாரணமான குழந்தைகள், 60 வயசு 70 வயசுக்கு மேல உள்ள டிக்கெட்டுகள், தாத்தாக்கள் பாட்டிகள் அதுகளை வச்சு தான் அதுகளை தான் போய் கொள்வது. அல்லது பெண்கள் சிறுவர்கள் பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்களில் போய் யுத்தம் பண்ணுறது, அதுவும் கொடுத்த பணத்துக்காக சாப்பாட்டுக்காக. உண்மையில் சத்ரிய யுத்தம் என்பது அது கிடையாது. சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் யுத்தம் நடைபெறும். அந்த காலத்தில் அரக்கர்கள் கூட அந்த நியமத்தை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அரக்கர்கள் கூட அந்த காலத்தில் உள்ள அரக்கர்கள் இந்த காலத்தில் உள்ள ஜென்டில்மேனை விட கோடிக்கணக்கான அளவு நாகரிகமானவர்கள், கோடிக்கணக்கான மடங்கு நாகரிகமானவர்கள். இப்போ உள்ள பிராமணர்களை விட கூட சொல்லலாம். அப்போ அரக்கர்கள் கூட வேத நியமத்தின்படி தான் யுத்தத்துக்கு வராங்க. பூஜை செய்து புனஸ்காரம் செய்து உலகத்துக்கு அரக்கர்கள் அவங்க, ஆனால் பூஜை செய்து புனஸ்காரம் செய்து அந்த குறிப்பிட்ட நேரத்தின்படி தான் யுத்தத்துக்கு வராங்க. இப்போ முதல் வந்து இங்கேருந்து ஒரு தூதன் அனுப்பப்படுறான். தூதனுடைய பேர் வந்து அங்கதன். அங்கதன் தூதனாக அனுப்பப்படுறான். தூதனாக அனுப்பப்பட்ட அங்கதன் முதல்ல ராவணனை சென்று போய் பார்க்கிறார். ராவணன்ட்ட ராமனுடைய விருத்தாந்தத்தை சிறப்புகளை தான் இலங்கையை வந்து முழுவதுமான முறையில் ஜெயிப்பதற்காக வந்த நோக்கத்தை கூறி சீதையை வந்து ராவணன் திருப்பி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு சம்மதித்தால் இவ்வளோ பெரிய யுத்தத்திற்கு அவசியம் கிடையாது, கண்டிப்பாக அரக்கர்கள் மீண்டும் சந்தோஷமான முறையில் இலங்கையில் வாழ முடியுங்கிற விஷயத்தை கூறி சீதையை வந்து திருப்பி கொடுப்பதற்காக அங்கதன் வந்து ராவணன்ட்ட வேண்டுறார். உலகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கு வச்சுள்ளார், திரிவித நரகசேதம் நரகம் துவாரம் வாசனக காம குரோத ததாலோபஸ். மூன்று விதமான விஷயங்கள் மனிதனை வந்து நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வாசல்கள் அப்படிங்கிறார். அது வாசல், ஒன்று காமம், மற்றொன்று குரோதம், மற்றொன்று லோபம். இந்த மூன்றும் வாசல். அதனால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும்னாக்க, ஆன்மீகத்தில் முன்னேறணுன்ற ஆசை உள்ளவனாக இருந்தால் நம்முடைய இதயத்தில் உள்ள இந்த மூணு வித நம்முடைய இதயத்திற்கு ஏராளமான வாசல் இருக்குது. இதயத்துக்கு மட்டும் பௌதிகமாக சொல்கிறாங்க, இதயத்துக்கு ரெண்டு வாசல் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, ரெண்டு தொலை தான் இருக்குங்கிறாங்க. ஆனால் ஆன்மீகமாக நம்ம பார்க்க போனோம்னா, சிந்தித்து பார்க்க போனோம்னா, இதயத்துக்கு பலவிதமான வாசல்கள், அதாவது பலவிதமான எண்ணங்கள், பௌதிக எண்ணங்கள் இதயத்துக்கு எப்பொழுதும் உள்ளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வாசல் இருந்தால் ஒரு எண்ணம் தான் வரும், பல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் மிக முக்கியமான மூணு வாசல் காமம் குரோதம் லோபம். இப்போ ஒரு மனிதன் காமத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய நேரத்தில், அதுவும் பர ஸ்திரீகளை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவனாக மாறக்கூடிய நேரத்தில், கண்டிப்பாக வந்து அவன் பௌதிகமும் சரி ஆன்மீக வாழ்க்கையும் சரி கண்டிப்பாக மிக விரைவில் வந்து ஒரு முடிவுக்கு வரும் என்பது ராவணனுடைய வாழ்க்கையுடைய உதாரணம். இப்போ ராவணனுடைய அந்த அதிகமான காமத்தின் காரணமாக, பர ஸ்திரீகளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளதன் காரணமாக அவனுடைய மொத்த ராட்சச குலத்திற்கே அவன் வந்து அழிவிற்கு காரணமாக மாறிவிட்டான் என்பதுதான் இது ஒரு உதாரணம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சீத்தை மேலே உள்ள அநியாயமான பற்றின் காரணமாக, அனாவசியமான பற்றினால் வந்து அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டுகிறார். அங்கதனை அவமானப்படுத்த முயற்சி பண்ணுறார். இருப்பினும் அங்கதனும் ஓரளவிற்கு தவறான ஒரு காரியத்தை பண்ணுறார். தூதன் பொதுவாக யுத்தம் செய்வது கிடையாது. அங்கதன் ராமனுடைய அனுமதி இல்லாமலேயே யாரோட யுத்தம் பண்ணுறார்? ராவணன் கூட யுத்தம் பண்ணுறார். ராவணன் முதல்ல தோற்று போயிருந்தார், தோக்குற மாதிரி இருக்குது, அவருடைய தலை கிரீடம்லாம் கீழே விழுந்துருது. ஆனால் உண்மையில் ராவணன் ஜெயிப்பது எளிதான காரியம் கிடையாது. கடைசியில் ராவணன் அங்கதனை ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் அங்கதன் உடனே அங்கிருந்து தாவி பாய்ந்து மீண்டும் வந்து வானரங்களுடைய படையை வந்து அடைகிறார். இப்போ பகவான் ராமர் அவரை ஓரளவுக்கு கண்டிக்கிறார். இரண்டு காரணங்களால், ஒன்று தூதனுடைய காரியம் தூது வேலையை மட்டும் செய்வது, அவன் யுத்தம் செய்யக்கூடாது. இரண்டாவது காரியம், பகவான் ராமர் தான் வந்து ராவணனை ஜெயிப்பதற்காக வந்திருக்கிறார், அது அவருடைய கடமை. அவருடைய அனுமதி இல்லாமல் வந்து ராவணன் கூட வந்து நேரடியானவர்கள் அங்குதான் வந்து யுத்தம் செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. பக்தியிலே நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய ஆன்மீக குரு நமக்கு என்ன கட்டளை இடுதாரோ அதை செய்ய வேண்டியதா நம்மளுடைய கடமையை தவிர, ஆன்மீக குரு இடாத கட்டளையை அல்லது ஆன்மீக குரு செய்யக்கூடிய காரியத்தை நம்ம நகல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நகல் செய்யவும் முடியாது. இஸ்கான் நம்ம எத்தனை பேர் வந்து ஸ்ரீமத் பாகத்துக்கு உரை எழுத போகிறோம்? உரை எழுத முடியாது. அது ஆச்சாரியர்கள் மட்டும்தான் முடியும், சாவக ஆச்சாரியர்கள் மட்டும்தான் முடியக்கூடிய காரியம். நம்மளால் கண்டிப்பாக முடியக்கூடிய காரியம் கிடையாது. அந்த நகல் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கு. யுத்தத்தில் வந்து முதல் நாளில் வந்து மொத்தம் 18 நாட்கள் யுத்தம். அந்த காலத்தில் வந்து பெரியவர்கள் ராமாயணத்தை வந்து குறைந்தது 60 நாட்கள் படிப்பாங்க. சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் ராமாயணம் படிக்கக்கூடிய ஒரு காவியம் கிடையாது. இப்போ மனிதர்களுக்கு நேரம் இல்லை. அதில் கண்டிப்பாக 18 நாள் யுத்தம்ங்கிறது, 18 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுத்தம் மட்டும் படிக்கப்படும். கிராமத்தில் உள்ள பண்டிதர்களால், கிராமத்தில் உள்ள பாகவதர்களால் கண்டிப்பாக வந்து ராமகதை பேசப்படும். என்னுடைய கிராமத்தில் ஒரு நபர் எனக்கு தெரியும், ஒரு வயதானவர், ஒரு சாதாரணமான பால் விற்கக்கூடிய நபர். இந்த கிராமத்திலேருந்து அடுத்த கிராமத்துக்கு பால் விற்க போவார். ரெண்டு கிராமத்துக்கு இடையில் ஒரு குளம் இருக்குது, ரெண்டு குளம் இருக்குது. ரெண்டு குளமும் ஏறக்குறைய வந்து 8 மைல் நீளம் இருக்கும், ரெண்டு சேர்ந்து 10 மைல் நீளம் இருக்கும். அது தினசரி இங்கேருந்து அங்கே பால் விற்கக்கூடிய நேரத்தில் பால் கேனை வந்து சுமந்துட்டு போவார். பால் பானை, அந்த காலத்தில் மண் பானை. இங்கேருந்து ராமாயணத்தை கம்பராமாயணத்தை பாட ஆரம்பிப்பார். அந்த கிராமத்துக்கு போய் சேருமுன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரம் நடந்து போவது, 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரமும் ராமகதையை முழுக்க பாராயணம் சொல்லிக்கிட்டே போவார். அங்கே போய் பாலை வந்து விநியோகம் பண்ணுவார் கிராமம் ஃபுல்லாக ராமகதையை சொல்லிட்டு. மீண்டும் திரும்பி வரும்போது ராமகதையை பாடிக்கிட்டே வருவார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் இதே போல ஒரு வாழ்க்கை. தினசரி நடந்து போய் ராமகதையை பாடிட்டு போய் பால் விற்கிறது, மீண்டும் திரும்பி வர்றது, காலையில் ஒரு நேரம் மாலையில் ஒரு நேரம். எவ்வளோ அருமையான வாழ்க்கையை பாருங்கள். மரணத்திற்கு பின்பு கண்டிப்பாக பகவான் ராமனுடைய உலகத்திற்கு அயோத்தியாபுரிக்கு போயிருப்பார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை பாருங்கள். ராமகதையை நம்மளால் படிக்க முடியல, துக்க கதையாக தான் இருக்குது. நம்ம கதை எப்போ பாரு துக்கம், காலையில் எழுந்திரிச்சு தலைதெரிச்சு ஓடுறோம் நாய் மாறி. எதை பற்றியுமே நம்மளால் சிந்திக்க முடியல, நம்மளை பற்றியே சிந்திக்க முடியல. ராமரை பற்றி எங்கே சிந்திக்கிறது? நம்மளை பற்றியே சிந்திக்க முடியல. கூட்டத்தில் பஸ் எங்கே நிற்கிறோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு துக்ககரமான வாழ்க்கை நமக்கு. அந்த காலத்தில் மக்கள் கிராமங்களில் அவரும் அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ முதல் நாள் யுத்தத்தில் வந்து துவந்தன் ஸ்ரீ ஒரு அரக்கன் முதல் அனுப்பப்படுறான். அவன் தான் முதல்ல யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அரக்கன். ஏற்கனவே கரண், மாரிசன், கபந்தன் ஆகிய நபர்கள் ஏற்கனவே பாரத தேசத்தில் பகவான் ராமரால் கொல்லப்பட்டாங்க. முதல் முதல் கொல்லப்பட்ட அரக்கன் வந்து கரண், அடுத்து தாடகை. தாடகை உண்மையில் வந்து ராவணனுடைய சேனையில் கூட உள்ளவர் கிடையாது. அதிகமாக கரண் தான் முதல் முதலாக கொல்லப்பட்ட அரக்கன். கரணும் தூஷனும் ஸோ துவந்தன் முதல்ல வரார் யுத்தத்துக்கு. துவந்தன் மிக எளிமையான முறையில் குரங்குன்னு நினைச்சு இவங்க கூட யுத்தம் பண்ண வரார். மிக எளிமையான முறையில் பகவான் ராமரால் முதல் நாள் யுத்தத்தில் அவர் கொல்லப்படுறார். இரண்டாவது நாள் மீண்டும் யுத்தத்திற்கு மிக முக்கிய நபரான ராவணனுடைய மகனான இந்திரஜித் அனுப்பப்படுறார். ஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஜெயித்தல் என்பது பெயர். அதான் அஜித் அப்படிங்கிற வார்த்தை மிக மிக முக்கியமானது. அஜித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜெயிக்கப்பட முடியாதவன் அர்த்தம். அது சாதாரணமான கூத்தாடிகளுடைய பெயர் கிடையாது. அஜித் அப்படின்னா பகவானுடைய பெயர். இந்த கூத்தாடிகள் வந்து அஜித் அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கலாம், அஜித்ங்கிற பெயரை வச்சிருக்கலாம். அவர்கள் ஜனனம் மரணம் நோய் முதுமையால் வந்து ஜெயிக்கப்படக்கூடியவர்கள். அஜித்துங்கிறது பகவானுடைய பெயர். பகவான் வந்து என்ன பண்ண முடியாது, யாருமே வந்து ஜெயிக்கவே முடியாது. இப்போ இவன் வந்து வெறும் அஜித் கிடையாது, இவன் வந்து இந்திரஜித். காரணம் வந்து இந்திரனையே வந்து இவன் யுத்தத்தில் வந்து ஜெயித்தவன், ராவனுடைய மிக முக்கியமான புத்திரன். இந்த இந்திரஜித்துடைய குணம், அவன் ஏராளமான அஸ்திர கலைகளில் வந்து தேர்ச்சி பெற்றவர். அவர் வந்து மறைந்திருந்து யுத்தம் பண்ணக்கூடியவர், நேரடியாக யுத்தம் பண்ண மாட்டார். ஆகாசத்தில் போய் மறைஞ்சிருந்து அவர் எங்கே இருக்கிறாருன்னு அவருக்கு மக்களுக்கு பார்க்க முடியாது. அங்கேருந்து ஏராளமான ஆயுதங்களை அவர் வந்து தொடுப்பார், மக்கள் மேலே தொட்டு தெரிஞ்சிருவார். ஸோ அந்த மாதிரி அவர் யுத்தம் பண்ணக்கூடியவர். அதாவது அவர் யுத்தம் பண்ணுறது மிக எளிமையான முறையில் கிடையாது. அதுவும் யுத்தத்தில் இரண்டாவது நாளே வந்து வானர சேனைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. காரணம், இவர் இந்திரஜித் யுத்தத்துக்கு வரக்கூடியவர் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, மிக எளிமையான முறையில் நாகபாசங்களை தொடுத்து பகவான் ராமர் லக்ஷ்மணரையே வந்து மயக்கடிச்சு கீழே உழ வச்சிருந்தார். பகவான் ராமரும் லக்ஷ்மணரும் மயங்கி கீழே உழந்துருதான் யுத்தத்தில். தலைவர்களே, பகவான் ராமரும் லக்ஷ்மணரும் கீழே வந்த உடனே வானரப்படங்கள்லாம் படைகள்லாம் வந்து கதிகலங்கி நிற்கி, சுக்ரீவன் அனுமான் எல்லாருமே கதிகலங்கி நிற்கிறாங்க. இரண்டு பேருமே மயங்கி கீழே உழந்துருந்தாங்க, மூர்ச்சி ஏற்றுருந்தாங்க, அவங்களுடைய உடல் வந்து ரத்தம் வருது. வெளிப்படையான முறையில் யூசோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய உடலில் வந்து ரத்த நாளங்கள் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய உடலில் ரத்த நாளங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. பகவானுடைய உடல் எப்படி ரத்தம் வரும்? சினிமாடியர் உடல்லேருந்து எப்படி ரத்தம் வருது? அவர் ரத்தமாக வருது, மைபாட்டில் உள்ள ரத்தம் தான் வருது அவர் தலையிலிருந்து. நாடகத்தில் சினிமாவில் நடிகர் நடிக்கிறாங்க அப்படிதான் யுத்தம், அவர் உடல் உள்ள ரத்தமாக வெளியில் வருது யுத்தத்தில் சண்டையில். சும்மா ஒரு மைபாட்டில் இருந்து ரத்தத்தை வெளியில் விடுறாங்க. அதுபோல பகவான் ஒரு மனித ரூபத்தை எடுத்து வருவதனால யுத்தத்தில் வந்து அவரும் ரத்தத்தை வெளியில் விடுறார். உண்மையில் அவரோட உடல் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே இந்திரஜித்துக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருது. தன்னுடைய அப்பாவுக்கு உகந்த முக்கியமான காரியத்தை தான் செஞ்சிட்டோம்னு சொல்லி உடனடியாக லங்காபுரி உள்ளுக்கு சென்று அவர் ராவணன்கிட்ட போய் வந்து பிரக்திசைஸ் பண்ணி சொல்கிறார். ரொம்ப சத்தம் போட்டு சொல்கிறார். உற்சாகமான முறையில் அறிவிக்கிறார், நான் மிக குறுகிய காலத்தில் உன்னுடைய எதிரிகளான ராம லக்ஷ்மணர்களை கொண்டுட்டேன். ஹனுமான் தலைமையில் உள்ள எல்லா விதமான வானரப்படைகள் வந்து சக்தியத்தினைக்கு நீ உடனடியாக போய் மிக எளிமையான முறையில் அவங்களை ஜெயிச்சிடலாம்னு சொல்லியிருந்தார். உடனே இலங்கையில் வெற்றி விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்படும், மிகப்பெரிய வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்படும். அது மட்டுமல்ல, உடனே ராவணனுக்கு மிக சந்தோஷமாயிருது. ராவணன் உடையாக சீத்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார். சீத்தையை ஒரு புஷ்ப விமானத்தில் ஏற்றுறார். புஷ்ப விமானத்தை ஏற்றி அவர் வந்து போர்க்களத்திற்கு கொண்டு போகிறார். போர்க்களத்தில் ராம் லக்ஷ்மண் இரண்டு பேரும் இறந்து விட்டாங்க அப்படிங்கக்கூடிய காட்சியை அவர் காமிக்கிறார். அவர் சொல்லார், உன்னுடைய நாயகரான ராமர் ஏற்கனவே இறந்து போயிட்டார், இல்லை கண்டிப்பாக நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கலாம், வேறு வழியே உனக்கு கிடையாது அப்படிங்கிறார். சீத்தை கிடையாது ராமனுடைய லக்ஷ்மணனுடைய நிலையை எடுத்து அழுறாங்க. மீண்டும் அந்த புஷ்பக விமானமானது அந்த வனத்திற்கு அசோக வனத்திற்கு கொண்டு வரப்படுது. இப்போ சீத்தை தனிமையான முறையில் உட்காந்து அழுதுகிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திரி ஜடைன்னு சொல்லக்கூடிய ஒரு அரைக்கு, அவள் அரக்கர் குலத்தில் உள்ளவள், ஆனால் ரொம்ப நல்லவள், கொஞ்சம் புத்தி உள்ளவள், ஞானம் உள்ளவள். அவள் சீத்தைக்கு வந்து ஒரு மந்திர ஆலோசனை சொல்கிறான். அவள் சொல்லா இரண்டு விதமான காரணங்கள் சொல்லா. ஒரு காரணம், கண்டிப்பாக ராம லக்ஷ்மணர்கள் இறக்கவில்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம், அவருடைய முகத்தில் வந்து இன்னும் தேஜஸுக்கு அழிவே இல்லை. இறந்தவருடைய முகத்தில் வந்து தேஜஸ் இருக்காது, ஒளி இருக்காது. இரண்டாவது விஷயம், வானரங்கள் அனைத்துமே இன்னும் பரபரப்போடு அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது ராமருடைய லக்ஷ்மணருடைய உடலில் இன்னும் உயிர் இருக்கு. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், இந்த புஷ்பக விமானம் ஒரு பதிவிரதை, ஒரு பத்னி ஏறக்கூடிய நேரத்தில் தான் பறக்குமே தவிர ஒரு விதவை ஏறினா வந்து இந்த விமானம் வந்து என்ன பண்ணாது, பறக்க. அந்த விஷயம் ராவணனே மறந்துட்டான். இப்போ ராவணன் வந்து காமத்தால் அந்த விஷயத்த மறந்துடுதான். அதுக்கப்புறம் தான் திருச்சடை சொல்லும்போது தான் சீத்தைக்கு தெரியுது. அந்த நேரத்தில் வந்து கருடன் அங்கே பறந்து வரார் போர்க்களத்து மேலே. இந்த கருடனுக்கும் சர்ப்பங்களுக்கும் என்றைக்குமே பெரிய விரோதம். கருடனை பார்த்த மாத்திரத்திலேயே வந்து இந்த சர்ப்பங்கள் எல்லாமே பயந்து ஓட ஆரம்பிக்கும். பாம்பு என்றால் படையும் நடங்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பாம்பு வந்து கீரியை பார்த்து மற்றொன்று கருடனை பார்த்து பயந்து ஓடும். பகவான் உலகத்தில் அப்படி வசுக்களை படைச்சிட்ருக்கிறார். இப்போ இந்த நாகபாஸ்பங்கள் அஸ்திரங்கள் எல்லாமே பயந்து ஓடன உடனேயே மீண்டும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் எல்லாம் பயந்து தானலே ஓடிடுது. மீண்டும் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் தேஜஸ் வருது. ரெண்டு பேர் எந்திரிச்சு கோதண்டத்தை வந்து எடுத்து ஒளி எழுப்புறாங்க. அந்த கோதண்ட ஒளியால் மொத்த லங்காபுரியை நகரமே அலங்க ஆரம்பிக்குது. ராவணனுக்கு அங்கே அரண்மனையில் இருக்கிறவனுக்கு சத்தம் கேட்குது. உடனே அவன் சேனை தலைவர்களை மந்திரிகளை கூப்பிட்டு கேட்குறார், என்ன மீண்டும் போய் விஷயத்தை பார்த்துட்டு வாங்கும் போது மதில் சோறு மேலே ஏறி மக்கள் பார்க்குறாங்க. அங்கே ராம லக்ஷ்மணர்கள் மிக ஆஜானுபோகமாக மிக தைரியமாக மீண்டும் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. வானர கோஷ்டிகள்லாம் மிக உற்சாகமாக கடல் போல ஆர்ப்பரிக்குது. கடல் பக்கத்தில் போய் பார்த்துருக்கிறீங்களா, கடல் அலை சில நேரத்தில் பயங்கரமாக சத்தம் கொடுக்கும். அதுபோல் வந்து யுத்த பயங்கர சத்தம் போடும். மீண்டும் ராவணன் பார்க்குறார், இந்திரஜித்துக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்பொழுது மிக முக்கியமான மற்றொரு அரக்கன் அனுப்புகிறார். அவனுடைய பேர் பிரகஷ்தன். இந்த பிரகஷ்தன் தான் மிற்கையிலே மிக மிக முக்கியமான அரக்கன். அவன் தான் மொத்த ராவணனுடைய படைக்கே படைத்தலைவன், மிலிட்ரி கமாண்டர். இந்த பிரகஷ்தன் மிக தேர்ச்சி பெற்றவன், கரனுக்கு மிக நெருக்கமானவன். ஏற்கனவே அவருக்கு பயங்கர கோபம், பகவான் ராமர் கரனை ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிற விஷயத்தில். உடனே அவன் யுத்தத்துக்காக கிளம்புறான். யுத்தத்துக்கு கிளம்பக்கூடிய ரதங்கள் இழுக்கக்கூடிய பலவிதமான விஷயங்கள் இருக்கு. சிலது புறவிகள் எடுத்துச் செல்லும், குதிரைகள் எடுத்துச் செல்லும் சில ரதத்தை. அவருடைய ரதத்தை வந்து கழுதைகள் எடுத்துச் செல்லுது. அவ்வளோ சக்தி மிக்க கழுதைகள்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க அந்த காலத்தில். இதுதான் சுப சகனங்களுக்கு பதிலாக அபு சகனங்கள் வருது. இந்த சகனத்தையும் மீறி அவர் போகிறார், யுத்தம் பண்ணுறார். யுத்தத்தில் அவர் வந்து நேரடியான முறையில் நீலன்கிற சொல்லக்கூடிய வானரப்படை தலைவனால் வந்து கொல்லப்படுறார். பிரகாசம் ரொம்ப சக்தி உள்ளவர். இந்த செய்தி மீண்டும் ராவணனை சென்றடையுது. ராவணனுடைய முக்கியமான போர் படை தளபதி வந்து கொல்லப்படுறார். ராவணனால் தாங்க முடியலை. ராவணன் முடிவெடுக்கிறார், தானே யுத்தத்துக்கு போகிறது. பொதுவாக யுத்தத்தில் முதல்ல வந்து சிறு சிறு வீரர்கள் பெரிய வீரர்கள் அனுப்பி கதேசலாம் முக்கியமான நபர் வருவார், அரசர் வருவார். இவர் ராவணன் முடிவெடுக்கிறார், இந்த படையை மிக எளிதான முறையில் ஜெயிக்க முடியாதுங்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு தானே யுத்தத்துக்கு போகிறதுக்கு முடிவெடுக்கிறார். இப்போ ராவணுடைய தேர் வருது. ராவணன் வந்து உண்மையில் பார்ப்பதற்கு மிக அழகானவன். அவனுக்கு ஒரு தலை தான், அழகான முகம் உள்ளவன். அவனுடைய உடல்கள் எல்லாம் உடலில் விழுப்புண்கள் இருக்கும். அந்த காலத்தில் சத்திரிய அரசர்களுக்கு அவருடைய அழகு உடலில் வந்து ஏராளமான ஆயுதங்களால் வந்து புண்கள் இருக்கணும். காரணம், யுத்தம் பண்ணும்போது கண்டிப்பாக ஏராளமான புண்கள் ஏற்படும். புண்ணால புண் இருக்கக்கூடாது, ஓடி வாரதுனால முன்னால புண் இருக்கணும். இல்லை சில புரோபாத ஒரு கதை சொன்னார், சத்திரியன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கதை சொன்னார். நம்ம சத்திரியன்னா என்ன அப்படிங்கிறது, சத்திரியன்னா என்ன அப்படிங்கிறத கூத்தாடிகள் நமக்கு திரையில் நடித்து காமிக்கிறாங்க, கேமராமன்னு அது நடிப்பு. சத்திரியன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சில புரோபாத் சொன்னார். உண்மையில் இந்தியாவிலிருந்து மிக முக்கிய சத்திரியர்கள் திராவிடர்களும் பஞ்சாப்ல உள்ளவர்களும் சிந்து தேசத்து மக்களும். இப்போ சிந்து தேசத்தில் ஒரு ராஜா இருந்தார், ஒரு சாதாரண இப்போ ஒரு 100 வருடங்களுக்குல ஒரு வீரர். உடனே ஒரு வீரர் யுத்தத்துக்கு போனார். யுத்தத்தில் வந்து அவர் ஜெயிக்கலை. உடனே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்காரமா மனைவி யார் வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்லார், அமீர் சிங் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் சண்டையில் ஜெயிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஜெயிக்காமல் வந்துட்டேன். அப்போ அந்த மனைவி, நான் கதவை திறக்க மாட்டேன், காரணம் உண்மையான அமீர் சிங் ஒன்று யுத்தத்தில் ஜெயிப்பான், இல்லை வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டான், திரும்பி வரமாட்டான். ஸோ அதுதான் அந்த காலத்து சத்திரிய தர்மம். ஒன்று போரில் ஜெயிக்கணும், இல்லை போரில் வந்து தன்னுடைய உயர் வந்து என்ன பண்ணணும், தியாகம் பண்ணிடணும், காரணம் ரெண்டுக்கும் பலன் ஒன்று. ஸோ அந்த காலத்தில் உள்ள சத்திரிய வீரர்கள்லாம் அந்தளவுக்கு மிகச்சிறந்த வீரர்கள். இப்போ ராவணன் வந்து யுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் தான் அவருக்கு 10 தலை வரும், 10 தலையும் 20 கையும் வரும். அந்த நேரத்தில் அவர் சாதாரணமான உருவத்தில் தான் இருப்பார், பகவான் பிரம்மாவுடைய வரம் அவருக்கு. இப்போ ராவணன் உண்மையிலே யுத்தத்தில் தேர்ச்சி பெற்றவர், யமராஜ ஜெயித்தவர், இந்திரனை ஜெயித்தவர், குபேரனை ஜெயித்தவர். அவருக்கு வானர கூட்டங்களை ஜெயிக்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது, மிக எளிமையான முறையில் அவர் வானர கூட்டங்களை துவேசம் பண்ணுறார். கடைசியில் பகவான் ராமர் அவரோட யுத்தம் பண்ண வரார். ராமருடைய கோதண்டத்தின் மூலமாக வரக்கூடிய ராமபாணத்தில் முதல்ல அவருடைய தலையில் உள்ள கிரீடம் வந்து கீழே விழுந்துருது. கிரீடம் விழுந்தாலும் இது தோல்விக்கு சமானம். கிரீடம் விழுந்தவுடனே அவருக்கு அவமானம் வந்துடுது. வானத்தில் உள்ள 33 கோடி தேவர்களும் சந்தோஷப்படுதாங்க. எந்த ராவணனுக்காக நம்ம வந்து பயந்து கஷ்டப்பட்டோமோ அந்த ராவணனுடைய கிரீடம் கீழே விழுந்துட்டு கண்டிப்பாக விரைவில் அவனுடைய தோல்வி நடக்க போகுது அப்படின்னு சந்தோஷப்படுதாங்க. அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியலை, காரணம் உண்மையிலே ராவணன் மீண்டும் ஜெயிச்சுட்டா நம்ம சிரிக்கிற விஷயத்தை பார்த்து மீண்டும் என்ன பண்ணிடுவான், நமக்கு வந்து தொந்தரவு கொடுப்பாங்கிறதுனால சந்தோஷத்தை அடக்கி வச்சுக்கிட்டுறாங்க. சந்தோஷம் வருது, ஏன்னா சந்தோஷம் அடக்குறாங்க, சிரிக்க முடியல, வாய் விட்டு சிரிக்க முடியல. சில நேரங்களில் வாய் விட்டு சிரிக்க முடியாது, காரணம் நம்ம யாரை பார்த்து சிரிக்கணும்னு எப்பவும் அவர் பயங்கரமான ஆளாக இருப்பார், பக்கத்தில் உட்காந்துருப்பார், கண் பார்வையோட உருட்டி. அப்போ கிரீடம் கீழே விழுந்த உடனே மீண்டும் ஒரு மனிதனுக்கு உணர்வு வரலாம், நமக்கு கூட வந்து பல் கீழே விழுது, பாத்ரூமில் வலிக்கு கீழே விழுந்துருதோம், இதெல்லாம் வந்து பகவான் நமக்கு மரணதூதன் வந்து கொடுக்கக்கூடிய உபதேசங்கள், நமக்கு அடைக்கக்கூடிய இமெயில், அப்பப்போ இமெயில் வருது, அதை நமக்கு அனுப்பக்கூடிய கோர்ட்லேருந்து வரக்கூடிய வாய்தா மாறி, அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிடலாம் பகவான்கிட்ட சரணாகதி அடைய வேண்டிய காலம் நெருங்கிட்டுங்கிற விஷயத்தை. இருந்தாலும் அகந்தை மனிதனுக்கு அப்பொழுதும் சரணாகதி அடைய மாட்டுகிறார். இப்போ ராவணனுக்கு பகவான் ராமர் மீண்டும் உபதேசம் கொடுக்குறார், இப்பொழுது கூட உனக்கு நேரம் இருக்கு, நீ என்னுடைய பத்னியை என்னுடைய மனைவியை திருப்பி அனுப்பக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக வந்து உங்களோட நான் யுத்தம் பண்ண மாட்டேன், உன்னை கொல்ல மாட்டேன். அதான் தமிழில் வந்து கம்பராமாயணத்தில் புகழ்பெற்ற வாக்கியம், இன்று போய் நாளை போய். இன்னைக்கு கூட வந்து நீனுடைய லங்காபுரி பட்டணத்திற்கு போய், காரணம் மனிதன் காமத்தால் பிடிக்கப்பட்ட நேரத்தில் அவனுடைய சிந்தனை சக்தி ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஒரு மனிதன் அகங்காரத்தால் பாதிக்கப்பட்ட நேரத்தில், காமம் குரோதம் லோபம் மூன்றாலையும் மனிதன் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில், அவனுடைய உண்மையான இயல்பான புத்தி, அதான் சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பகவத் விபரீத புத்தி, விஷயங்களை ஒரு மனிதன் பார்க்க வேண்டிய வஸ்துக்களை பார்ப்பதற்கு நேர் எதிர்மாறான முறையில் பார்க்கிறான் காமம் குரோதம் லோபத்தால் பாதிக்கப்பட்ட மனிதன். ஒரு உலகத்தில் உண்மை என்பது ஒரு விஷயம், ஆனால் காமம் குரோதம் லோபத்தால் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதுக்கு விபரீதமான முறையில் மனிதன் விஷயத்தை புரிந்து கொள்கிறான். ராமர் சொல்றார், இப்பொழுது கூட நீ போ இலங்கைக்கு போ, அமைதியாக உங்களுக்கு சிந்தித்துப்பார், என்னுடைய மனைவி நீ எனக்கு திருப்பி கொடுத்தாலே உனக்கு பிரச்சனை தேர்ந்துடும், உன்னுடைய மொத்த ராட்சச குலத்திற்கே மீண்டும் வந்து புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அவமானப்பட்டு தன்னுடைய நகரத்துக்கு திரும்பி போகிறார். திரும்பி போய் பலவிதமான முறையில் கலந்து ஆலோசனை பண்ணுறான் கும்பகர்ணன் கூட. இப்போ அவர் யோசித்து பார்த்து கடைசியில் முடிவுக்கு வரார், இந்த யுத்தத்தில் உண்மையிலேயே ராவணன், நான் உலகத்தில் பெரிய தேவர்களெல்லாம் ஜெயித்தேன், சாதாரணமான ஒரு மனிதனை வந்து என்னால் ஜெயிக்க முடியலை, இப்போ கண்டிப்பாக அவர் மனிதர் கிடையாது, பகவான் விஷ்ணு உண்மையிலே ராமராக வந்து வந்திருக்கணும், இல்லாத பட்சத்திற்கு ஒரு சாதாரணமான மனிதனை வந்து வெல்வதற்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன், இந்திரனை மிக எளிமையான முறையில் ஜெயித்த என்னுடைய பானங்கள் வந்து ராமபானத்தை ஜெயிக்க முடியலை. அவர் முடிவு பண்ணதார், என்னை போல மிகச்சிறந்த வீரனான கும்பகர்ணனை எழுப்பி யுத்தத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறார். ஏன்னா கும்பகர்ணன் அங்கே மிகப்பெரிய மலை குகையில் படுத்துறங்க உடங்கு உறகுதார், அவர் மிகப்பெரிய சரீரம் உள்ளவர், 3000 யானை பலம் உள்ளவர். அவர் பிரம்மா அவருக்கு பிறந்த உடனேயே எக்கச்சக்க சக்தி இருக்கிறவருக்கு பிறந்த உடனேயே அரக்கர்களையும் தேவர்களையும் அவர் துவேசம் பண்ண ஆரம்பிக்கிறார், அவ்வளோ பேரும் அடிச்சுக்கொள்கிறார். உடனே பிரம்மா பார்க்குறார், தேவர்கள்லாம் போய் அவர் கெஞ்சினோடனே அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறார். என்ன வரம் கொடுக்குறாரு அவன் கேட்குறான், எனக்கு ஏதாவது வரம் கொடுங்க, உறங்குறதுக்கு வரம் கொடுங்கன்னொடனே நீ 6 மாதம் தொடர்ச்சியாக வரங்கன்னு சொல்லி வரம் கொடுத்துருக்காரு. காரணம் அப்படியே அவனுடைய அழிவு சக்தியை வந்து ஒரு கட்டுக்களை வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வர அவர் இப்போனா உறங்க போயிருக்காரு. 6 மாதம் ஆகலை, 6 மாதம் கழிச்சு அவர் எந்திரிக்கணும், அதுக்கு முன்னே அவர் எழுப்பணும், பொதுவாக எந்திரிக்க முடியாது. உடனே வந்து அரக்கர்கள் எல்லாம் ராவணனுடைய கட்டளையில் அங்கே அனுப்பப்படுதாங்க. ஏராளமான மண் பாண்டங்களில் மாமிசம் மது பானங்கள் எல்லாம் அவருக்கு அழைத்து செல்லப்படுது. அந்த வாசனை உள்ளுக்கு போயும் கூட நமக்கு ரொம்ப உறக்கம், அம்மா வந்து லட்டு வடை ரசம்லாம் கொண்டு வராங்க, சாப்பிட்லான்னு தோணும், இதெல்லாம் சாப்பிட முடியாது, உறக்கம் மீண்டும் படுத்து உறங்குறது. அதுபோல் அவருக்கு இதெல்லாம் சாப்பிட்லான்னு ஒரு எண்ணம் வருது, இதெல்லாம் அருமையான உறக்கம், அவரால் எந்திரிக்க முடியல. கடைசியாக அவர் உடல் மேலே யானையை கொண்டு போகிறாங்க, அந்த யானையை கொண்டு போய் எந்திரிக்க மாட்டேங்கிறார், அவ்வளோ பெரிய பூதம் சரீரம், இதெல்லாம் போய் கிடையாது அந்த காலத்தில் உண்மை. இப்பொழுது கூட பிரேசிலில் வந்து பூமி உள்ளுக்கு பெரிய அந்த கால மக்கள் பயன்படுத்தின கவசத்தை வந்து எடுத்துருக்குறாங்க, இந்த கவசங்கள்லாம் உண்மையில ஜெயின் ஜாண்டிக்கு மிகப்பெரிய கவசங்கள். ஜெய்ப்பூர்ல இப்போது கூட பார்க்கலாம், ராஜபுத்திர அரசன் அவன் பயன்படுத்தின அந்த கவசம் இருக்கு. அவன் அந்த பயன்படுத்தின வாழை கூட நம்மளால தூக்க முடியாது. அந்த வாழை அவங்க யுத்தம் பண்ணிருக்கிறான், அந்த வாழை அவன் ரெண்டு கையால தூக்க முடியாது. அவ்வளவு பெரிய வாழ், சின்ன வாழ் தான், அவ்வளவு கனமான வாழ். அரக்கர்கள் அவ்வளவு பெரிய உருவத்துல இருந்திருக்கிறான். அடுத்து மீண்டும் தம்பட்டை தாரையை வச்சு அவனை எழுப்பதுக்கு வந்து முயற்சி செய்யப்படுது. கடைசியில் அதற்கும் அவன் எழும்பல. கடைசியில் அவ்வளவு தொந்தரவு இல்லாம கடைசியில எழும்புறான். எழும்பிய உடனே அவனுக்கு கோபம், அரக்கர்களால் முன்னே நிக்க முடியல. அவன் கோபத்தோட பாக்குறான், நல்லா உறங்கிக்கிட்டு இருக்கிற வந்து எப்படி எதற்காக எழுப்பிட்ட அப்படின்ட்டு. ஒரு மனிதனை அகால நேரத்தில் எழுப்பினா எல்லாருக்குமே அவன் கோபம், மனிதனுக்கு அதுதான் உறக்கத்தை ஒருத்தனை எழுப்பும் போது மெதுவாக எழுப்பணும். உடனே அவருக்கு எந்திரிச்சவனே சரியான கோபம், என்ன இதனால வந்து இந்த அகாலமான நேரத்தில் வந்து எழுப்புனீங்க அப்படிங்கிறார். அவர்கள் சொல்லாங்க, உன்னுடைய அண்ணனான ராவணனுக்கு மிகப்பெரிய ஆபத்து, நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆபத்து. நம்முடைய எந்த நகரத்தை வந்து லங்காபுரியை வந்து மக்களால் சூழ முடியாதோ அந்த நகரத்தை வந்து வானர கூட்டங்கள் வந்து சூழ்ந்திருக்கு. ராம் லக்ஷ்மண் சொல்லக்கூடிய இரண்டு தசரதருடைய புத்திரர்கள் வந்து இதை வந்து யுத்தம் பண்ணுவதற்காக சூழ்ந்திருக்கிறாங்க. உடனடியாக உன்னுடைய உதவி தேவன் உடனே என்னை தன்னை அழகான ஆபரணங்களால் அலங்கரித்து, அதான் ஆபரணம் பூஷணம்னு சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுக்கு அழகு என்னன்னா தன்னுடைய உடலை வந்து அழகான ஆபரணங்களால் அலங்கரித்து கொள்ளணும்னு சொல்லி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் ஆண்களுக்கு கூட அழகான ஆபரணங்கள் உண்டு, காதில் குண்டலங்கள், கையில் கங்கணங்கள், கழுத்தில் அழகான செயின், இடையில வந்து இது, கால சலங்கை ஆண்களுக்கு கூட உண்டு. அப்படின்னா பெண்களுக்கு எவ்வளோ ஆபரணங்கள் இருக்குன்னு பாருங்க. மக்கள் சொல்லாங்க, நாங்கள் முன்னேறிட்டோம்ங்கிறாங்க. என்ன முன்னேறிக்கிறோம்? காதில் ரெண்டு பிளாஸ்டிக் ஜிமிக்கி, தலையில் ரெண்டு பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட ஏதாவது தலைமுடி அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்கள், வேற எதுவுமே கிடையாது. கழுத்தில் வந்து நாய்ச்சங்கிலி மாதிரி இன்ஃபோடெக், அல்லது அந்த ஒரு கம்ப்யூட்டர் வேலைக்கு பார்க்குற ஒரு கார்டு. நாய்ச்சங்கிலி கூட கொஞ்சம் விலைமதிப்பு இல்லாது, ஒரு துணிச்சங்கிலி. கரெக்டா, நாங்கள் முன்னேறிட்டோம் பிரபோ, ஏராளமாக அறிவு செல்வமெல்லாம் எங்கிட்ட இருக்கு. என்ன செல்வம் இருக்குது? ஒரு அணிகலனும் கிடையாது. கார் தகர டப்பா கார், ஏடிஎம்ல வந்து கொஞ்சம் மணி பேப்பர், அதுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. வீட்டில் ஒவ்வொரு சமையலையும் போய் பார்த்தாங்கன்னா சரி, 2 கிலோவுக்கு அரிசி 3 கிலோவுக்கு அரிசி வாங்கி வச்சிருக்கிறது, அது சின்ன சின்ன பிளாஸ்டிக் பேக்கில். கிராமத்தில் அந்த காலத்தில் வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா சரி, ஒரு பெரிய குடுவை இருக்கும், மண்பானையில் செஞ்சு இப்படி மண்பானை பண்ணி இவ்வளோ உயரமாக இருக்கும். அது உள்ளுக்கு ஃபுல்லாக நெல் ஒரு குடுவை, அப்புறம் பருப்பு ஒரு குடுவை, உளுந்து, தானியங்கள், அப்புறம் வந்து தங்கம், வெங்கலம். வீட்டில் எல்லா பாத்திரமுமே வெங்கலம். இப்போ எல்லாமே வந்து பிளாஸ்டிக். கேட்டால் நாங்கள் முன்னேறிட்டோம், ரொம்ப செல்வந்தமாக ஆகிட்டோம், பழைய காலத்தில் காட்டு மிராண்டிகள் மாதிரி மக்கள் வாழ்ந்தாங்க ராமாயணம் படிச்சுட்டு. இப்போ ஆபரணம் பூஷணம், மனிதன் ஆபரணங்களால் வந்து தன்னை அலங்கரித்துக் கொள்ளணும். சாதாரணமான பௌதிகவாதிகள் குறைந்தபட்சம் தன்னை வந்து தங்கத்தால், வைரத்தால், வெள்ளி வெள்ளியால், குறைந்தபட்சம் வெங்கலத்தால் அலங்கரிச்சுக்கணும், பிளாஸ்டிக் தட்டில் சாப்பிடக்கூடாது. பக்தர்கள் ஆனால் உண்மையான ஆபரணம் என்னது? மனிதனுக்கு உண்மையான ஆபரணம் வந்து மனிதனுடைய உடலை வந்து விஷ்ணுடைய சின்னங்களால் வந்து அலங்கரித்துக் கொள்ளணும். நெய் இல்லாத உண்டிப்பால், திருமணம் இல்லாத நெற்றிப்பால் அப்படிம்பாங்க பெரியவர்கள். நெய் இல்லாமல் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. நெய்க்கு எங்க போறது? எண்ணெயே இல்லையே பிரபு, தண்ணியே இல்லையே பிரபு, நெய் எங்க? தண்ணியே இல்லையே பிரபு, வாழ்க்கையில எங்க போறது? தண்ணிக்கு போல மண்ணெண்ணெய் தான் கிடைக்குது. அதான் ஒரு பிரபு சொல்லார், 10 ரூபா தண்ணியை வாங்குறதுக்கு 100 ரூபா பெட்ரோல் வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கு. இல்ல, ஒரு ஊர்ல பெட்ரோல் விலை தண்ணி விலையை விட அது குறைவு சில ஊர்களில். அப்படி நடக்குது விஷயங்கள் உலகத்துல. தண்ணி இல்ல, வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. இப்போ உடலை வந்து மனிதன் வந்து வைஷ்ணவ சின்னங்களால், பகவானுடைய நாமத்தாலும், பகவானுடைய பாத சின்னங்களாலும் தன்னுடைய உடலை வந்து அலங்கரிச்சுக்கணும். அது வந்து பூஷணம். இன்னொரு பூஷணம் இருக்கு, எதனால நம்முடைய உடலை வந்து அழகான ஆபரணங்களால் அலங்கரித்துக் கொள்ளணும், அல்லது வந்து குறைந்தபட்சம் பக்தர்கள் கண்டிப்பாக மனிதனாக பிறந்தவன் பகவானுடைய விஷ்ணுடைய சின்னங்களால் அலங்கரித்துக் கொள்ளணும் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த வெறும் உடல் மலத்தாலும் ஜலத்தாலும் வெறும் தோலாலும் மாமிசத்தாலும் உருவாக்கப்பட்ட இந்த உடல் வந்து உண்மையில் அழகானது கிடையாது. இதை அலங்கரிச்சாதான் கொஞ்சம் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படித்தானே? ஒரு மனிதன் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறார், அவரை பார்க்க முடியுமா என்ன? ஆடை இல்லாத மனிதனை பார்க்கவே முடியாது. ஆடையை வச்சு போட்டு அவரை கொஞ்சம் அலங்காரம் பண்ணால் தான் கொஞ்சம் ஏதோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். முக்கியமாக பக்தர்களை அழகாக திலகம் போட்டு பார்க்கும்போது உண்மையிலே பார்ப்பதற்கு அழகாக இருக்கு. பத்ம புராணத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு, தென்னாப்பிரிக்காவில் உள்ள மனிதர்களுக்கு சமஸ்கிருதத்தில் ஒரு பெயர் இருக்குது. அவர்கள் அந்த காலத்திலேயே சில நாரத முனிவருடைய கருணையின் மூலமாக தலையெல்லாம் வந்து வலித்து விஷ்ணு திலகம் போட்டு அவர்கள் வரும்போது நாரத முனிவர் சொல்லார், தேவர்கள் மாதிரி பார்ப்பதுக்கு அழகாக இருக்குங்கிறார். உங்களுடைய முகத்துக்கு நீங்கள் திலகம் போட்டு பாருங்கள், ஒரு 10 நாள் கழித்து திலகம் போடாமல் உங்கள் முகத்தை பாருங்கள், உங்களாலே பார்க்க முடியாது. நம்ம திலகம் போடுறதுக்கு வைக்கப்படுறோம். குறைந்தபட்சம் உங்களுடைய முகத்தை அழகுபடுத்தணுங்கிறதுக்காக திலகம் போடுங்க. உங்களுடைய முகத்தை நீங்களே பார்த்து ரசிங்க, திலகம் போட்டு 15 நாள் கழித்து உங்களால் திலகம் போடாமல் உங்களுடைய முகத்தை பார்க்க முடியாது. அதான் அழகாக சொன்னாங்க, நெய் இல்லாத உண்டிப்பால், திருமண இல்லாத நெற்றிப்பால். நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா 15 நாள் கழித்து நெய் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியுமா? மனிதனுக்கு தன்னை அலங்கரிச்சது கூட வைக்கப்படுறான் கலியுகத்தில். என்ன சொல்கிறது இதை போய்? அது மட்டும் இல்லை, இன்னொரு விதமான அழகு இருக்கு. நம்மெல்லாம் ஏதாவது ஆபரணங்கள் போட்டால் தான் நம்மளுடைய உடல் வந்து அழகாகுது. ஆனால் பகவான் ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் வேற, ஏதாவது ஆபரணத்தை அவருடைய உடலை நம்ம போடக்கூடிய நேரத்துல அந்த ஆபரணம் அழகாகுது. எப்படி ஏதாவது ஆபரணத்தை பகவானுடைய உடல்ல போடக்கூடிய நேரத்துல பகவானுடைய உடல் தேக காந்தியால் அழகால வந்து அந்த ஆபரணத்துக்கு வந்து அழகு கிடைக்கும். அதுபோல் நம்மளும் அப்படிதான் அழகான வைஷ்ணவர்கள்ட்ட போய் சேரக்கூடிய நேரத்துல அந்த வைஷ்ணவர்களுடைய ஆன்மீக குணங்களால் அழகால வந்து அது வரைக்கும் அழுக்கடைஞ்சிருக்கிற நம்ம வந்து அழகு அடைய ஆரம்பிக்கிறோம். இஸ்கானுக்கு கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வரக்கூடிய பக்தருடைய முகங்கள் எல்லாம் முன்னால பாருங்க. இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னால அந்த போட்டோக்களை பழைய திவ்ய தரிசனங்களை பாருங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுள்ள போட்டோக்கள், மீசை வச்சு, தலை முடி வச்சு, இந்த கருமி சட்டையில் பேண்ட் ஷர்ட் போட்டு, ஷூ போட்டு, அழுகுன முகத்தோட அந்த முகத்தை பாருங்க. இப்போ சண்டி பக்கோட முகத்தை பாருங்க, எவ்வளோ வித்தியாசம். பிரபாவுடைய பாதார வந்தங்களை பின்பற்றுறதுக்கே அப்படியே வந்து பிரசாரம் சாப்பிட்டதுக்கே முகம் இவ்வளோ அழகாச்சுன்னா உண்மையிலே வந்து வைகுண்டமான முகம் இவ்வளோ அழகான முகமாக வந்து மாறும், கண்டிப்பாக மாறும். அதுக்கு முன்னுள்ள முகத்தெல்லாம் பார்க்க சகிக்காது, அவ்வளோ வித்தியாசமான முகங்கள்லாம் இருக்கேங்கிட்ட. அதுதான் பகவானுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். அப்போ ஒரு ஆபரணங்களோடு வராரு, யுத்தம் பண்ணுறக்காக வராரு. யார்? கும்பகர்ணன். ஆனால் கும்பகர்ணன் மீண்டும் ராவணன்ட்ட போகக்கூடிய நேரத்தில் ராவணன் முதல்ல கும்பகர்ணன் நிந்தனை செய்கிறார். ராவணன் சொல்லார், எனக்கு மிகப்பெரிய ஆபத்து, இது போல் சீத்தைங்கிற ஒரு ஸ்திரியை வந்து நான் வந்து அபகரணம் செஞ்சுட்டு வந்துட்டேன். ராமன் வந்து தன்னுடைய பத்தினி வந்து மீண்டும் திருப்பி எடுத்துச் சொல்வதற்காக லங்காபுரி பட்டணத்துக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார், அரக்கர் குலத்தையும் நாசம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார் அப்படிங்கும் போது கும்பகர்ணன் வந்து ராவணன் வந்து நிந்திக்கிறான். காரணம், உண்மையிலேயே சீத்தையை அபகரணம் செய்வதற்கு முன்னால நீ இந்த விஷயத்த என்கிட்ட கேட்டியா? கேட்கல. சீத்தையை அபகரணம் செய்த பிறகு உனக்கு ஆபத்து வருது, ஆபத்துல உதவணும்னு சொல்லி என்கிட்ட கேட்கிற, கெஞ்சுற. உண்மையிலே சீத்தையை அபகரணம் செய்வதற்கு முன்னால நீ ஏன் கலந்து ஆலோசித்து வந்து அபகரணம் செஞ்சிருக்க கூடாது? அப்போ அவனுடைய திட்டம் அருமையான திட்டம். கும்பகர்ணன் சொல்லார், அரக்கருடைய இயல்பான குணம் பறை ஸ்திரீகளை அபகரணம் செய்வது, சரி பரவாயில்லை. சீத்தையை வந்து உனக்கு வந்து கவரணுங்கிற ஆசை இருக்கு, ரெண்டு விதமான முறையில கவர்ந்துக்கலாம். உண்மையிலேயே நேர்மையான முறையில ராமன் கூட யுத்தம் செய்து யுத்தத்துல ராமனை ஜெயித்து நீ வந்து அவளை கவர்ந்திருக்கலாம், தவறு ஒன்றும் கிடையாது. அதை செய்வதை விட்டுவிட்டு இன்னைக்கு முதல்ல சீத்தையை கவர்ந்துட்டு, சீத்தையும் விடுவதற்கு மனசு இல்லாம ராமனையும் யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு முடியாம கஷ்டப்படுவது ரொம்ப கஷ்டமா இருக்கு உன பாக்குறதுக்கு. இது புலியுடைய வாழை பிடிச்ச கதை. புலியோட வாயில பிடிச்சா என்ன ஆகும்? புலியோட வாயில எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க? கண்டிப்பா புலியே பார்த்தது கிடையாது மனுஷன். அந்த காலத்துல உள்ள சாதாரண சத்திரியர்கள் வீட்டுல எல்லா வீட்லயும் புலி தலை இருக்கும், சிங்க தலை இருக்கும் கிராமத்துல. காரணம், கண்டிப்பா ஆணாக பிறந்தா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு புலியையாவது கொல்லணும், எலியை கூட கொல்ல முடியாது. புலி எங்க எலியே சாக மாட்டுக்கு மருந்து வச்சா. புலி வாழை பிடிச்சா என்ன ஆகும்? அதை விட்டாலும் பிரச்சனை நம்மள கிடைச்சிரும், பிடிச்சிட்டு இருந்தாலும் பிரச்சனை எப்படியும் கிடைக்கும். இதுக்கு மீண்டும் சீத்தை ஒரு கதை சொல்றாங்க, நான் அப்பனால சொல்றேன், வாழ்க்கையில புலிக்கதை கரடி கதை ஒண்ணு. அப்போ உண்மையிலே கும்பகர்ணன் சொன்ன விஷயம் சரி, நீ உண்மையிலே முதல்ல ராமலட்சுமணரை ஜெயிச்சுட்டு சீத்தையை வந்து கவர்ந்துருக்கணும், அதான் முறை. இன்னைக்கு சீத்தையை கவர்ந்த பிறகு மீண்டும் யுத்தம் பண்ணணும்னா கஷ்டம். இப்ப அவங்களையும் கொல்ல முடியல, சீத்தையும் உன்னால விட்டு கொடுக்க முடியல. இப்ப சீத்தையை விட்டு கொடுத்துரு அப்படிங்கிறார். இருந்தாலும் ராவணன் கேட்க மாட்டேங்கிறான். ராவணன் பக்கத்துல ஒரு இன்னொரு அரக்கன் இருக்கிறார். அவர் வந்து உலகத்திலே மிகப்பெரிய எதிரி நமக்கு யார் அப்படின்னாக்கா நண்பனுங்கிற பேர்ல அவர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருப்பார். ஆனா வந்து நமக்கு வந்து சாஸ்திரத்துக்கு விரோதமான அறிவுரைகளை நமக்கு சொல்லி கொடுப்பார். அவர் தான் உலகத்திலே மிகப்பெரிய எதிரி, பார்க்கறதுக்கு நண்பனா இருப்பாருங்க, சாஸ்திரத்துக்கு மிக மிக எதிரான விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பார். சிகரெட் குடிச்சா என்ன, மது அருந்தினால் என்ன, நாசிகனா மாறினால் என்ன, நம்ம நண்பனா இருப்பார். அவர் தான் உலகத்திலே மிகப்பெரிய எதிரின்னு சொல்லப்பட்டிருக்கு, பக்கத்தில் உள்ள எதிரி. இப்போ அவர் சொல்லார், கும்பகர்ணனை பார்த்து சொல்லார், உன்னுடைய அண்ணன் இந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி நீ அவனுடைய இதயத்திற்கு ஹிதமான வார்த்தைகளை பேசாம இதயத்திற்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நீ பேசுறாய், உன்னுடைய அண்ணனுக்கு உடனே உதவி பண்ணுன்னு சொன்னவுடனே கும்பகர்ணன் மீண்டும் வந்து செஞ்சோத்து கடன் தீர்க்கிற விஷயம் மாறி, எனவே என்னுடைய அண்ணனுக்காக நான் கண்டிப்பாக கடமைக்காக யுத்தம் செய்யணும்னு சொல்லிட்டு கையில மிகப்பெரிய இரும்பு உலக்கையோட யுத்தம் பண்றதுக்காக போறார். அவருக்கு ஒன்றும் பெரிய அஸ்திரம்லாம் கிடையாது, காரணம் அவர் அவ்வளோ பெரிய உடல் பலம் உள்ளவர். உடனே அவருடைய உருவம் லங்காபுரி பட்டணத்துடைய வடக்கு தோரண வாயில் வழியாக வெளியில வரக்கூடிய காட்சியை பார்த்த உடனேயே வானரங்களுக்கு பயம் கொடுத்து, அவ்வளவு பெரிய உருவத்தை வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. வானரங்கள் எல்லாம் பயந்து கொசு சிதறி ஓடுவது போல சிதறி ஓட ஆரம்பிக்கு. தன்னுடைய உருவமே அவ்வளவு பெரிய உருவம், அதுவும் கையில உள்ள இரும்பு உலக்கையோட அவர் தோஷம் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லா பெரிய வானர வீரர்களையும் நீலன் அங்கதன் எல்லாரையும் தோஷம் பண்றார், அடிச்சு நொறுகிறார். வானரப்படை சிதறி ஓடுது. கடைசியில் லக்ஷ்மணனை பார்த்து வர்றார் அவர் யுத்தம் பண்றதுக்காக. லக்ஷ்மணன் அனுமதி கேட்கிறார் அவருடைய யுத்தம் பண்ணுவதற்காக. நான் பகவான் ராமர் சொல்லார் தானே யுத்தம் பண்ணுவதற்காக போறார். கடைசி யுத்தம் பண்ணி ராமர் பக்கத்துல போறார் ராமருடைய யுத்தம் பண்றதுக்காக. இதனால பகவானுடைய ராம அஸ்திரத்தால அவருடைய ஒரு கை உலக்கையோட போய் சமுத்திரத்துல போய் உள்ளது. மீண்டும் இரண்டாவது கையையும் பகவான் ராமர் எடுக்கிறார், இரண்டு கால்களையும் தன்னுடைய அஸ்திரத்தால் எடுக்கிறார். கால்கள் போன பிறகும் கூட தன்னுடைய வாயை மட்டும் பெருசாக்கி எல்லா விதமான வானர கூட்டங்களை வந்து அவர் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறார். பகவான் ராமர் கொடுத்த அந்த அஸ்திரமானது அவருடைய தலையை எடுத்துக்கொண்டு போய் மிக அருமையான முறையில் வடக்கு தோரண வாயில்ல வாயில வந்து பகவான் அவருடைய தலையை வச்சு அடைச்சிருந்தார். அவருடைய உடல் மட்டும் சமுத்திரத்துக்குள்ள விழுந்தார். ஸோ வேத காலத்துல தான் பல விதமான கலைகள். மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இதோட அருமையான கலைகள்லாம் இருக்கு. ஒரு நேரத்தில் அர்ஜுனன் செய்யணும், ஒரு ரிஷியுடைய ரிஷி இருக்கிறார், அவருடைய மகன் இருக்கிறான், அவன் தான் சிந்து நாட்டு அரசன் ஜெயதிரத்தன். அவன் மிகப்பெரிய அரக்கன். இந்த ஜெயதிரத்தனை கொல்லணும், ஆனால் அவனுடைய தலையை வந்து கீழே விடக்கூடாது. அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து திட்டம் கொடுப்பார், அவனுடைய தலை முதல்ல ஆகாயத்தில் போகும், ஆகாயத்தில் போய் கீழே விழக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னே இன்னொரு அம்பை விடுத்து அந்த தலையை மீண்டும் 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு போகணும். அங்கே அது கீழே விழக்கூடிய நேரத்தில் அதுக்கு முன்னே ஒரு அம்பை தொடுத்து மீண்டும் 20 கிலோமீட்டர் தூரம் கொண்டு போகணும். அவர் குருஷேத்திரத்தில் அவங்க ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது, இப்போ கூட இருக்கிற அந்த குளம், அந்த குளத்து கரையில் உட்காந்து தன்னுடைய மகனுடைய நன்மைக்காக வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ ஜெயதிரத்தனுக்கு உள்ள ஒரே சாபம், அவனுடைய தலை யாருடைய மடியில் போய் விழுதோ அவர் வந்து இறந்து போயிடுவார். கடைசியில் அவருடைய தியானம் பண்ணக்கூடிய மடியில் போய் அந்த தலை போய் விழுதும். அவருடைய தலை தொட்டு பார்த்து யாருடைய தலைன்னு பார்ப்பார், அவருடைய சொந்த மகனுடைய தலை. இதில் அவர் தலை வெடிச்சு இறந்து போயிடுவார். அந்த காலத்தில் அந்த அளவுக்கு அஸ்திர கலைகள்லாம் இருந்தது. அது மாதிரி பகவான் ராமருடைய தலையை வந்து வடக்கு வாசலில் வந்து அடைச்சிருவார். தலையை வச்சு அவருடைய உடல் மட்டும் போய் சமுத்திரத்தில் போய் விழுந்துடும். கும்பகர்ணன் இறந்தாங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டோம். மீண்டும் ராவணன் கதிகலக்கமடைதான், மீண்டும் இந்திரஜித் வரார். இந்திரஜித் இப்போ வந்தவர் முதல் ராகபாஸ்திரம். இப்போ பிரம்மாஸ்திரத்தால் மீண்டும் வந்து பகவான் ராமரையும் லட்சுமணரையும் வந்து கட்டுப்படுத்திருந்தார். கட்டுப்படுத்தி ரெண்டு பேரும் மயங்கி விழுந்திருந்தான் பிரம்மாஸ்திரத்தால். உடனே வந்து அரக்கர்கள் எல்லா வானரங்களையும் உடனடியாக அவர் அழிப்பதற்காக அங்கே போய் நிகும்புலான ஒரு இடம் இருக்குது. இன்னைக்கு கூட இலங்கையில் உள்ள பல இடங்கள் ராமகதியில் வரக்கூடிய பெயர்கள் மாதிரி இருக்கும். நிகும்புலா, கும்பலா, பல பெயர்கள் அது மாதிரி இருக்கும். அந்த நிகும்புலாங்கிற இடத்துல போய் ஒரு பெரிய யாகம் பண்ணுறார். அவர் வந்து மீண்டும் வானர கூட்டங்கள் எல்லாத்தையும் அழிப்பதற்காக. இந்த ராமாயணத்தில் மிகப்பெரிய அரக்கனான இந்திரஜித்தை மட்டும் கொன்னது வந்து லக்ஷ்மண். பெயர்களை சரியாக ஞாபகம் வைக்கணும். கிருஷ்ணனிலேயும் சரி, சில அரசர்கள் அரக்கர்கள் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டிருக்காங்க, சில அரக்கர்கள் பலராமரால் கொல்லப்படுறாங்க. பலராமரால் கொல்லப்பட்ட அரக்கர்களுடைய பேர்கள் என்ன பேர்லாம்? பலராமர் யாரெல்லாம் கொள்றார்? பிரலாம்புஷ்ரன், அப்புறம் கழுதை அரக்கன். கழுதை உருவத்தில் வந்த அரக்கனுடைய பேர் என்ன பேர்? கிருஷ்ண லீலையில தேனுகாசன். அதுபோல ராமாயணத்தில் இந்திரஜித்தை வந்து லக்ஷ்மன் கொள்றார். அப்போ இந்த பிரம்மாஸ்திரம் வந்து எப்படி வெளிப்படுதுன்னா, மீண்டும் வந்து இந்தியாவிற்கு வரார் ஹனுமான், சிரஞ்சீவி மலையை எடுத்துகிட்டு வரார். சிரஞ்சீவி மலையை கொண்டு வந்து மீண்டும் வந்து அவனுடைய உடல் பக்கத்தில் காமிச்ச உடனே பிரம்மாஸ்திரம் வந்து விடுபட்டுருது. ஒரு மாயை சீதையை உண்டு பண்ணி கொண்டு வந்து இந்திரஜித் என்ன பண்ணுறார், இவங்க முன்னாலேயே அவங்கள கொல்லுதார். ராமரும் லக்ஷ்மணரும் கொஞ்ச நேரங்கள் வந்து சீதையை வந்து கொல்லப்பாட்டாங்கன்னு சொல்லி மயங்கி நிற்கிறாங்க. ஆனால் மீண்டும் தெளிஞ்சிருந்தாங்க. இந்திரஜித் வந்து அந்த யாகத்துக்கு தயார் பண்ணக்கூடிய நேரத்தில் விபீஷணன் கொடுத்த திட்டத்தின்படி அந்த யாக குண்டத்தின் அருகில் போய் மிகப்பெரிய யுத்தம் செய்து, ஏன்னா இந்திரஜித் தான் இருக்கிற மிகப்பெரிய தடை, அவரை வந்து லக்ஷ்மணன் வந்து கொல்லார். லக்ஷ்மணன் அவரை கொன்று மீண்டும் தன்னுடைய அண்ணன்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறார் பகவான் ராமர்கிட்ட. அதுக்கப்புறம் பார்க்குறார் ராவணன் 2-3 மற்ற அரக்கர்கள் அனுப்புகிறார். மற்ற அரக்கர்களும் கொல்லப்பட்டு கடைசியில் தானே யுத்தத்துக்கு வர்றார். இப்பொழுது முக்கியமான பலம் அவர் மட்டும்தான், எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. யுத்தத்துக்கு வந்து அவர் முதல்ல ரொம்ப ஆக்ரோஷமாக தன்னுடைய மகனை வந்து லக்ஷ்மன் கொண்டதுனால லக்ஷ்மண வந்து தன்னுடைய அஸ்திரம் மூலமாக கீழே அடிச்சு தள்ளிடுறார். லக்ஷ்மண் மயங்கி கீழே வளர்ந்துருந்தார் யுத்தத்துல. உடனே அவரை வந்து இளங்காவரி பட்டணத்து உள்ளுக்கு தூக்கிட்டு போனோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ராவணன் போய் அவரை போய் தூக்குறாரு. ஆனா அவரால் தூக்க முடியாது, அவரை தூக்க முடியாது. காரணம், லக்ஷ்மண் விஷ்ணு வம்சம், ஒரு அரக்கன் தன்னை தூக்குறாருங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே தன்னுடைய உடலுடைய எடையை வந்து அதிகரிச்சிருந்தார். இப்பொழுது வந்து கும்பகோணம் பக்கத்துல, கும்பகோணம் மாவட்டத்துல ஒரு கருடன் இருக்கிறார் நாச்சியார் கோயில்ல. அதுல வருஷத்துக்கு ஒரு நேரம் பெருமாளை வச்சு கொண்டு வருவாங்க. ஆச்சரியமான விஷயம், முதல்ல அந்த கல் கரடனை தூக்குவாங்க, விக்கிரகரை விட்டு வெளியில வர 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 முதல்ல வந்து புக 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 அது முதல்ல எடை வந்து குறையா இருக்கும், புக புக எடை அதிகரிக்கும். மீண்டும் திரும்பி வரும்போது ஒரு குறிப்பிட்டதுக்கு நம்மளால நம்ம சமைக்கவே முடியாது, வச்சிட வேண்டியதான் பெருமாளை. மீண்டும் திருப்பி கொண்டு வர 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 எடை குறையாது. பகவானுடைய விருப்பம், அவர் லக்ஷ்மணன் அவர் தூக்குவார், லக்ஷ்மணன் அவரால் தூக்க முடியாது. எவ்வளவோ தூக்கி பார்ப்போம், தூக்க முடியாது. காரணம் என்ன, மொத்த உலகத்தையும் தூக்கிட்டு நிற்கிறவர் யார்? லக்ஷ்மண். ஆதிசேஷனுடைய தலையில தான் வந்து இந்த மொத்த பிரம்மாண்டம் ஒரு கடுகு மாதிரி உட்கார்ந்துருக்கு. அவ்வளவு பெரிய பகவான் வந்து யாராலும் தூக்க முடியாது, தூக்கி போய் தூக்க முடியாது. உடனே தோல்வியில் அவன் திரும்புவான். இப்போ ஹனுமான் உடனே லக்ஷ்மணை காப்பாற்றுவதற்காக அவர் போய் தூக்கிடுவார், உடனே தூக்கிடுவார். காரணம் வந்து ஹனுமானத்துடைய பக்தன்கிறதுனால பகவான் உடனே தன்னுடைய உடலுடைய எடையை வந்து என்ன பண்ணிடுவார், குறைச்சிடுவார். அதான் சொல்லப்பட்டிருக்கு, பந்தாஸ்து கோடி சதவர்ஷ சம்பிரகாமியோ வாயோ ரதாப்பி மனசோ முனி புங்கவானா சோப்பி எஸ்திய பிரப்த சீம்னி அவிச்சிந்திய தத்வே கோவிந்தம் ஆதிபுருஷம் தம்மகம் அஜாமி. பல கோடிக்கணக்கான வருஷங்கள் தியானம் செய்து பிடிக்க முடியாத, தூக்க முடியாத பகவான் விஷ்ணுவை வந்து ஒரு நிமிடம் பக்தி செய்தால் கூட போகும், என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். அப்படித்தானே, நம்ம அவ்வளோ பெரிய பகவான் என்ன பண்ணிடுவோம், நம்ம கையில் வீட்டில் விக்கிரகத்தை தூக்கிடுறோம், விக்கிரகத்தை தூக்குறோம், விக்கிரகத்தை பெட்டி வச்சுங்க உள்ளுக்கு கொண்டு போயிருந்தோம், பகவானுக்கு சோறு ஊட்டி விட்டுறதும் நம்மளால முடியும். காரணம் வந்து நம்ம பகவானுக்கு பக்தி செய்யறதுனால. மீண்டும் பகவான் ராமர் இப்பொழுது வந்து ராவணன் கூட யுத்தம் பண்ணும்போது ராவணன் அடித்து ராவணன் மயங்கிடுவான். மயங்கின உடனே அவனுடைய தேரோட்டி வந்து அவனை காப்பாற்றுவதற்காக மயங்கி இருக்கக்கூடிய ராவணன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். இதுதான் ராவணன் வந்து மீண்டும் மயக்கம் தெளிந்தவனே தன்னுடைய தேரோட்டியை பார்த்து யுத்தம் கோபிப்பான். மீண்டும் ராவணன் யுத்தத்துக்கு வருவான். இப்பொழுது முதல் முறையாக பகவான் ராமருக்கு இந்திரன் வந்து ஒரு தேர் அனுப்புவான். இந்திரனுடைய தேரோட்டியுடைய பேர் என்ன பேர்? மாலதி. அவன் வந்து தேரோட்டியாக பகவான் ராமருக்கு இருப்பான். கடைசியில் பகவான் ஏற்கனவே வந்து தண்டகாரண்யவனத்தில் அகஸ்திரீசியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் விஷ்ணு சகஸ்கிர நாமத்தில் உள்ள ஒரு ஸ்லோகம் வந்து பேர் வந்து ஆதித்ய ஹிருதயம். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை வந்து நம்ம உபதேசம் பண்ணால் சூரிய பகவானுடைய பலம் கிடைக்கும். பகவானுக்கு சூரிய பகவானுடைய பலம் எதுவும் தேவையில்லை, இருந்தாலும் அதை பிரயோகித்து மீண்டும் கடைசியில் வந்து அவர் ராவணன் வந்து சம்ஸ்கரிக்கிறார், ராவணனை கொள்கிறார். ராவணன் கொல்லப்பட்ட உடனேயே மீண்டும் விபீஷணனுக்கு வந்து இலங்கையுடைய அரசனாக வந்து பட்டாபிஷேகம் செய்யப்படுது. பட்டாபிஷேகம் அதுக்கு முன்னே செய்யப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்தியாவில் கடலுடைய நீரை பயன்படுத்தி விபீஷணன் மூலமாக ராவனுடைய கடைசி அந்திம கிரியைகள்லாம் செய்யப்படுது. செய்யப்பட்டு மீண்டும் ஹனுமான் வந்து சீத்தையை அழைப்பதற்காக அசோகவனத்துக்கு போகிறார். இப்போ அங்கே உள்ள ஒரு மிக முக்கியமான கதையை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஹனுமான் மீண்டும் சீத்தையை கூட்டு அழைத்து வருவதற்காக போகும்போது சீத்தையை சொல்கிறாங்க, ஓகே ராமனுடைய விருப்பப்படி என்னை பல்லக்கில் எடுத்துகிட்டு போங்க. இப்போ ஹனுமான் சொல்கிறார், எல்லா அரக்கர்களையும் அழைச்சாச்சு, உன்னை இதுவரைக்கும் பாதுகாத்து வந்த அரக்கிகளை வந்து நம்ம அழிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் என்னைக்குமே சொல்லப்படுது, பகவான் ராமரை விட சீத்தையை வந்து கருணை உள்ளவங்க, கிருஷ்ணரை விட ராதை கருணை உள்ளவங்க. அதான் கிருஷ்ணரை அணுகுவதற்கு ராதை மூலமாக அணுகுணுங்கிறதுக்காக. அப்போ இந்த அரக்கிகள் எல்லாத்தையும் நம்ம அழிப்போம் அப்படின்னு சொல்கிறார் மாருதி. ஹனுமான் இப்போ சீத்தையை வந்து சொல்கிறாங்க, அவங்கள அழிக்கக்கூடாது, அவங்க மேலே நம்ம பக்தர்கள் கருணை உள்ளவங்களாக இருக்கணும், அரக்கர்கள் மேலே கூட கருணை உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க. ஒரு வேடன் இருந்தான், அந்த வேடன் வந்து ஒரு புலியை வந்து அம்பு தொடுத்தான். அந்த அம்பால் புலியை கொல்ல முடியலை. அடிபட்ட புலி உண்மையிலே ரொம்ப குரோதமாக வந்து வேடனை வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டு, இவர் கையில் அம்பும் இல்லை, உடனே வேடனை துரத்துது புலி. காரணம் அது ஏற்கனவே ஆக்ரோஷத்தில் இருக்குது, இவன் தானே அடிச்சிட்டாங்க, ரத்தம் வர்றது உடல. இவர் கையில் அம்பு இல்லை, இவர் வேகமாக ஓடுறார். ஓடி போய் ஒரு மரத்து மேலே ஏறியிருந்தார். மரத்து மேலே ஏறினா அங்கே ஏற்கனவே ஒரு கரடி வந்து படுத்து உறங்கிட்டு இருக்கு. உடனே கரடிட்ட போய் உட்காந்துட்டார். உடனே கரடி வந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கு. இவர் களைப்படைஞ்சிட்டார், இவர் வந்து கரடி முகம் மடியில் படுத்து உறங்கிட்டான். புலிக்குள்ள இருந்து கரடிட்ட சொல்லுது, இவனும் ஒரு வேடன், இவனுக்கு நீ அடைக்கலம் கொடுக்காத. அதாவது அடைக்கலம் கொடுத்த நபரை பகவான் ராமருடைய விஷ்ணுடைய மிக முக்கியமான குணம், அதாவது சரணாகதி தத்துவத்தை சொல்றார், சரணாகதி அடைந்தவனை வந்து கண்டிப்பாக எந்த காரணத்தை கொண்டும் காப்பாற்றுவேன் என்பதுதான் பகவானுடைய இறுதியான கொள்கை. சர்வதர்மான் பரத்தியஞ்சன் பாருங்க சரணாகதி அடைங்கிறார். இப்போ சீத்தை ராதை அனைவருமே அந்த குணம் உடையவர்களாக வந்து இருக்கிறாங்க. அப்போ அந்த புரிய சொல்லுது, இவன் நல்லா உறங்கிட்டு இருக்கிறான், இவன் வேடன், இவனை நீ நம்ப முடியாது. காரணம் நாளைக்கு வந்து இவன் வந்து மீண்டும் உயிர் பிழைத்தால் கூட வந்து மீண்டும் நம்ம ரெண்டு பேரையும் கொள்வதற்கு முயற்சி பண்ணுவான். ஏன்னா அவனுடைய இயல்பான குணம் அது, வேடனுடைய ஒரே பிழைப்பு அதுதான். ஆனால் உறங்கக்கூடிய நேரத்தை நீ என்ன பண்ணிடு, கீழே தள்ளிடு, நான் அவனை சாப்பிட்றது. சாப்பிட்டாக்க வந்து ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இல்லை. காரணம் நாளைக்கு மீண்டும் அவன் வேடன் தன்னுடைய இயல்பான புத்தியை காமிப்பான். தயவுசெய்து எனக்கு அடைக்கலம் கொடுக்காத அப்படிங்கிற கரடி சொல்லுது, என்ன நம்பி அவர் வந்து அடைக்கலம் அடைஞ்சிட்டார். அவன் மோசமானவனோ நல்லவனோ மீண்டும் வரை விஷ்ணு பக்தி கதை, அபிஷத்த துராசாரோ குரங்கள் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல என்ற சரணாகதி அடைஞ்சிட்டா நான் காப்பாற்றுவேங்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். நம்மளாம் உண்மையில குரங்கள் மாதிரி உள்ளவர்கள்லாம். அப்போ அவர் சொன்னார், இவனை கண்டிப்பாக கரடி சொல்லுது, நான் இவனை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற. கொஞ்ச நேரம் கழிச்சு கரடிக்கு உறக்கம் வந்துடுது. கரடி இந்த வேடனுடைய மடியில் வந்து தலையை வச்சு படுத்து உறங்குது. இப்போ புலி சொல்லுது ராஜதந்தரி, புலி வந்து அந்த மனிதன்ட்ட வேடன்ட்ட சொல்லுது, இந்த கரடியை நீ நம்பாத. இந்த கரடி மீண்டும் எந்திரித்த உடனேயே நான் போன உடனே ஒன்று வந்து கடிச்சு கொண்டு சாப்பிட்றோம். அதில் என்ன பண்ணு, கரடியை கீழே தள்ளிடு, கரடி நான் சாப்பிட்றதேன், சாப்பிட்டு நான் போயிடுறேன், நீ உங்களுடைய நாட்டுக்கு வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்படிங்குது. இந்த மனிதனுக்கு உண்மையிலே திட்டம், புலி சொல்றது கரெக்டாக தானே சொல்லி என்ன பண்ணிடுறார், கரடி கீழே தள்ளி விட்டுறது. நான் கீழே தள்ளின கரடி கீழே விழுமுன்னு ஒரு கொம்பை பிடிச்சிருக்கு, கொம்பை பிடிச்சி மீண்டும் மரத்து மேலே ஏறி வந்துருது. இப்போ இவருக்கு பயம், கரடி நம்மளை கடிச்சு கொண்டு சாப்பிட்றோன்னு சொல்லி உன்னை பயந்து போய் ஒட்டிக்கு உட்காந்துருக்கிறான். உனக்கு கரடி சொல்லுது, நான் கண்டிப்பாக அவனை கடிச்சு சாப்பிட மாட்டேன், காரணம் ஏதோ ஒரு வகையில் நீ என்கிட்ட மீண்டும் சரணாகதி அடைஞ்சிட்டேன், எனக்கு நீ அபராதம் செய்தால் கூட உன்னை என்ன பண்ண மாட்டேன். சொல்ல சீதையை சொல்கிறாங்க, இவங்க உண்மையில அரக்கியராக இருந்தால் கூட ஏதோ வகையில் நம்ம கூட சங்கம் பண்ணிட்டாங்க. அரக்கர் அதான் வைஷ்ணவன் அப்படி தான் இருக்கணும். நம்மகிட்ட சரணாகதி அடைந்த நபர்கள் சில நேர்களில் தவறு செய்தாலும் கூட வைஷ்ணவன் என்ன பண்ணுறான், அவங்கள வந்து காப்பாற்றுறான். காரணமாக தான் வைஷ்ணவனுடைய கருணை பகவானுடைய கருணை. அதில் அன்னைக்கு சீதையுடைய கருணை மூலமாக அந்த அரக்கிகள் வந்து உயிர் பிழைக்கிறாங்க. இப்போ சீதையை மட்டும் பல்லக்கில் கொண்டு வராங்க. வானரங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு அரசிய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, சீதையை பார்த்ததே கிடையாது. மிக உற்சாகமாக வானரங்கள்லாம் அன்னைக்கு சீதையை பார்க்கறதுக்காக போய் நிற்கிறாங்க. அதுவும் கிராமங்களில் அன்னைக்கு உள்ள கலாச்சாரங்களில் திருமணத்து அன்னைக்கு தான் வந்து மற்ற உயர்ந்த குலத்து ஸ்திரீகளை வந்து பார்க்க முடியும். அது வரைக்கும் சத்திரிய குல பெண்களை பிராமண குல பெண்களை வெளியில் பார்க்கவே முடியாது. இப்போ காலம் எதிரும் வேற மாதிரி, உயர்ந்த குல பெண்களை வீட்டில் பார்க்கவே முடியாது, எப்போ வெளியில் தான் பார்க்கலாம். நான் காலையில் ஆஃபீஸுக்கு போகிறது 8 மணிக்கு, நைட்டு வாரத்து 10 மணிக்கு, வீட்டில் எங்கே பார்க்குறது. உண்மையான கலாச்சாரங்கிறது அவங்கள வந்து வெளியில் பார்க்கவே முடியாது, திருமணத்தை அன்னைக்கு தான் பார்க்க முடியும், யார் கூட, பதி கூட. அதான் உண்மையான கலாச்சாரம். அப்படி தானே உண்மையாக, உண்மை இல்லையா, அதான் கலாச்சாரம். இது கலாச்சாரம் கிடையாது. இப்போ உண்மையிலே வந்து சீத்தையை பார்க்கணுங்கிற சந்தோஷத்தில் எல்லா வானர கூட்டங்கள்லாம் உற்சாகமாக நிற்கிறது. சீத்தையை வந்து ராமர் பக்கத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. ஆனால் ராமர் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான உபதேசத்தை கொடுக்குறார். சில நேரங்களில் பகவானுடைய மனோபாவனை புரிந்து கொள்வது கஷ்டம், உள்ளுக்கு வேறு விதமான எண்ணம், ஆனால் வெளியில் வேறு விதமான எண்ணம். அவர் வந்து உள்ளுக்கு அவருக்கு உண்மையிலே சீத்தையை புரிந்த ஒரு ஆதங்கம் இருக்குது, துக்க மனப்பான்மை இருக்குது. வெளிப்படையான முறையில் அவர் சொல்லார், சீத்தையை பார்த்து சொல்லார், இலங்கைக்கு வந்து நான் வந்தது வந்து என்னுடைய சத்ரியனுடைய கடமையை செய்வதற்காக. ராவணனை ஜெயித்துட்டேன், யுத்தத்தில் ஜெயிச்சாச்சு, ராவண வம்சத்தை அரக்கர்களை அமைச்சாச்சு, அதே நேரத்தில் வந்து உன்ன எந்த காரணத்தை கொண்டு நான் என்ன பண்ண மாட்டேன், அயோத்தியாவுக்கு திருப்பி அழைத்து செல்ல மாட்டேன். காரணம், ஒரு பறை ஸ்திரீயுடைய வீட்டில் வாழ்ந்த ஒரு பெண்ணை வந்து நான் மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். ஸோ ஸ்திரீ தர்மத்தை பற்றிய பல நுணுக்கமான விஷயங்கள் ராமாயணத்தில் இருக்குது. குறைந்தபட்சம் பெண்கள், அதுவும் பக்தியை செய்யக்கூடிய பெண்கள், இஸ்கானில் உள்ள ஆன்மீக குருக்களுடைய விருப்பம், திரௌபதி, சீதை, அனுஷியை, இவங்களுடைய வாழ்க்கையை கற்றறிந்து ஒரு பெண்களை எந்த அளவிற்கு விஷயங்களை நுணுக்கமான முறையில் பின்பற்றணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து இருந்து கற்றுக்கொள்ளணும்னு சொல்லப்படும். ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவன் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் மற்றவருடைய வீட்டில் போய் தங்குவதற்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து சீதையுடைய வாழ்க்கை மூலமாக ராமர் நமக்கு வருகிறார். இப்போ அவர் சொல்ல, ராமனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படிங்கிறார். உன்னுடைய சுத்தத்தை வந்து அக்னி பிரவேசம் செய்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறார். கடைசியில் அக்னி மூட்டப்படுது லக்ஷ்மணனால். மீண்டும் இன்னொரு விஷயம், ஒரு பகவானுடைய சேவர்கள் சில நேரங்களில் மிக கஷ்டமான காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும். லக்ஷ்மணனுக்கு இரண்டு மிக வாழ்க்கையில் கஷ்டமான ஒரு கட்டளை இடப்பட்டது ராமனால். ஒரு கட்டளை, சீதைக்கு வந்து அக்னி பிரவேசம் செய்வதற்கு தேவையான அக்னியை வந்து உண்டு பண்ணவர் லக்ஷ்மணன். இன்னொன்று, மீண்டும் வந்து அயோத்தியா திரும்பிய பிறகு சீதையை கொண்டு போய் வனத்தில் கொண்டு போய் விட வேண்டிய சேவை யாருக்கு கொடுக்கப்பட்டது? லக்ஷ்மணனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. கஷ்டமான சேவை, நமக்குலாம் அந்த கஷ்டமான சேவை கொடுக்கப்படல. இன்னும் அந்த மாதிரி சேவைகள் இந்த சேவை பண்றதுக்கே நம்மளை கஷ்டப்படுறோம். ஆமாறு, அர்ஜுனனுக்கு மிக கஷ்டமான சேவை கொடுக்கப்பட்டது. சொந்த குருவை வந்து கிருஷ்ண சேவைக்காக என்ன பண்ணணும்? கொல்லணும். கஷ்டமான சேவை, நமக்குலாம் அவ்வளோ கஷ்டம் போகாதான் பல இடங்களில் சொல்ல. அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டமான சேவைகளை நமக்கு கொடுக்கப்படலன்னு, சின்ன சின்ன சேவைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே தலாவது அவங்களுக்கு எவ்வளோ பரிசோல் இருக்கும், சொந்த மனைவி மேல, சொந்த மக்கள் மேலே, அவங்களை கொல்லணும் கிருஷ்ண சேவைக்காக. ஆனால் சீதையுடைய அக்னி பிரவேசம் நடக்குது. உள்ளுக்கு இருந்து உண்மையான சீதை அக்னி பகவானை வந்து கொண்டு வரப்படுறாங்க. இப்போ ஆகாயத்தில் 33 கோடி தேவர்களும் வராங்க. பிரம்மா, சிவன், நாரத முனிவர் எல்லாருமே வந்து பகவான் ராமருக்கு, நீங்கள் உண்மையில் வந்து சாதாரணமான அயோத்தியா அரசன் கிடையாது, தசரதனுடைய மகிந்தன் மட்டும் கிடையாது, சாக்ஷாத் விஷ்ணுங்கிற விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துறாங்க. மீண்டும் புஷ்பகுமானத்தில் ஏறி பகவான் ராமரும் சீதையும் மட்டும் லக்ஷ்மண் மூன்று பேரும் மட்டும் பாரத தேசத்துக்கு திரும்பி வராங்க. திரும்பி வந்து மீண்டும் அதே பரத்வாதீஸ்வர ஆசிரமத்திற்கு வந்து பரதனுக்கு வந்து தூது அனுப்பப்படுது. பரதன் வந்து நந்த கிராமத்தில் ராமருடைய வரவிற்காக காத்திருக்கிறார். உடனே அவர் சந்தோஷத்தோடு போய் ராம், லக்ஷ்மண், ஹனுமான், சீதாவை வந்து மீண்டும் அயோத்தியா நகரத்துக்கு கூட்டு வரார். அயோத்தியா நகரத்தில் மீண்டும் ராமர் பிரவேசம் செய்த அந்த நாள் தான் வந்து தீபாவளி. அன்னைக்கு வந்து தீபத்தால் வந்து நகரமுல்லா வந்து அலங்கரிக்கப்பட்டதால் மீண்டும் பகவானுக்கு ராமர் பட்டாபிஷேகம் நடைபெறுது. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி 24,000 வருடங்கள் இந்த பாரத தேசத்தை, இந்த துவீபத்தை வந்து ஆண்டதாக வந்து சொல்லப்படுது. அவர் ஆண்ட நேரத்தில் மக்களுக்கு வந்து உண்மையிலே பசி இல்லை, பட்டினி இல்லை, மூப்பு இல்லை, எல்லாருமே பகவானுடைய கருணையால் வந்து மோட்சம் அடைந்தார்கள். உலகத்தில் எந்த விதமான துன்பங்களும் இல்லைன்னு சொல்லப்படுது. அதான் ஒரு அரசன் நாட்டை ஆள வேண்டிய முறை. இந்த குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு பகவானுடைய லீலைகளை முடிக்க வேண்டிய நேரம் வரக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னாக்க, வந்து காலம் வந்து ஒரு உருவத்தை, ஒரு நாயுடைய உருவத்தை எடுத்து ஒரு நாள் அயோத்தியாவில் அவருடைய அரண்மனையுடைய வாசலில் வந்து நின்று கதவை வந்து தட்ட ஆரம்பிக்கும். வெளியில் போய் பார்க்குறாங்க, யார் வந்திருக்கிறா அப்படின்னு பார்க்குறாங்க. வெளியில் போய் பார்த்தாக்க காலம் வந்து ஒரு சொல்லுது. காலம் பகவானுடைய ஒரு தூதன், ஆன்மீக உலகத்தினுடைய பகவானுடைய சேவகன். அவன் வந்து சொல்கிறான் பகவான் ராமருக்கு, பூலோகத்தில் உன்னுடைய லீலைகளை நீ முடிக்க வேண்டிய காலம் வந்துட்டு, மீண்டும் ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டுடனே பகவான் ராமர் சரயு நதியை பார்த்து நடந்து போறார். பகவானுடைய உடல் பௌதிகமான உடல் கிடையாது. வானத்தில் 33 கோடி தேவர்களும் வந்து சேர்ந்து நிற்கிறாங்க. பகவான் ராமர் சரயு நதி உள்ளுக்கு நுழைந்து மீண்டும் தன்னுடைய ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி போறார். மீண்டும் லக்ஷ்மண் அந்த நதி உள்ளுக்கு நுழைஞ்சு போயிருந்தான். அதுக்கு முன்பே வந்து சீதா தேவி பூமி மாதா உள்ளுக்கு போயிருந்தாங்க. காரணம், அவங்க பூமி மாதா. நவகுசுரர்கள் மட்டும் பூ உலகத்துல இருந்து பகவான் ராமாயணத்தை கிராமங்கள் நகரமுள்ளாக வந்து பரப்புறாங்க. ஹனுமான் மட்டும் சிரஞ்சீவியாக இந்த பூலோகத்தில் இப்பொழுதும் இருக்கிறார். இந்த பூலோகத்தில் உள்ள ஒரு துவீபத்துடைய பேர் வந்து, அந்த துவீபத்துடைய பேர் வந்து பிளக்ஷ துவீபம். அந்த துவீபத்தில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இப்பொழுது வரை ஹனுமான் வந்து தன்னுடைய பகவானான ராமரை வந்து நினைத்து ராம கதையை வந்து இப்பொழுதும் படித்து கொண்டிருக்கிறார். வால்மீகிக்கு பிரம்மா வழங்கிய வரம், இந்த பூ உலகம் பிரளய காலம் வரை எப்போ இருக்குமோ இந்த உலகத்தில் அது வரைக்கும் வால்மீகால் எழுதப்பட்ட இந்த ராமாயணம் மட்டும் என்ன பண்ணாது, அழியாது. பிரம்மாவால் வால்மீகிக்கு வழங்கப்பட்ட வரம் பூ உலகத்தில் கடைசி நாள் வரை ராமகதை மட்டும் கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் ராமகதை எங்க வந்து பேசப்படுதோ அந்த இடத்துல பகவான் ராமர் இருக்கிறார், ஹனுமான் இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள், இதை சொல்லக்கூடிய, பேசக்கூடிய, கேட்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட, மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பக்தர்களுக்கு வந்து உண்டு. அதனால எல்லாரும் ராமனுடைய கருணைக்கு பாத்திரமாகவும், ஹனுமானுடைய கருணைக்கு பாத்திரமாகவும். இதுவரை கேட்டுட்டு வீட்டில் போக வேண்டிய விஷயம் கிடையாது. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பல நேரத்தில் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, ஒரு காது வழியாக கேட்டு ஒரு காது வழியாக விடக்கூடிய விஷயம் கிடையாது, விடக்கூடாது. இந்த விஷயத்தை காதுகள் மூலமாக கேட்ட விஷயத்தை நம்மளுடைய இதயத்தில் சாபிதம் செய்யணும். பகவான் ராமர் மேலே பக்தி உள்ளவனாக மாறந்து மாறணும். ராம பக்தியை, ராமனுடைய பாதங்களும் சரணாகதி அடைந்து கதையை வந்து உண்மையிலே கிரகித்து தயவு செய்து வயதானவர்களுக்கு நம்முடைய வேண்டுகோள், உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய பேரன்களுக்கு, பேத்திகளுக்கு இந்த விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய பிரதானமான கடமை. நம்முடைய பேரன் பேத்தி முன்னே அசிங்கமாக சீரியல் பார்க்கறது, டிவி பார்க்கறது, பியட் சீன் பார்க்கறது, படம் பார்க்கறது கேவலமான விஷயம். சாஸ்திரங்கள் எப்படி பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படணும், எதுக்காக மதிப்பு கொடுக்கப்படணும், பெரியவர்கள் தங்களுடைய நடத்தையாலும் ஒழுக்கத்தாலும் பக்தியாலும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய மார்க்க தரிசிகளாக வந்து இருக்கணும். அந்த காலத்துலாம் பெரியவங்களை பார்த்தீங்கன்னா பக்தி மனம் கமலும், பார்த்த உடனே மாயை மனம்தான் கமலுது. சிக்கன் பக்கோடாவோட டிவி முன்ன சீரியல்ல உட்காந்துருக்காரு தாத்தா பாட்டி, குழந்தை கூட பரவாயில்ல பக்தி உள்ளவனா இருக்கிறான். ஸோ இப்ப பாருங்க, எங்க மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான பெரியவர்கள் கிடையாது, எல்லாம் இளம் வயதினர், 30-40 வயது உள்ளவர்கள். பெரியவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கனே தெரியல. ஸோ அதனால வந்து அந்த சாகிறத பத்தி யாரும் கவலைப்பட போறது கிடையாது. பெரியவர்களுடைய கடமை, சிறியவர்களுடைய கடமை, அனைவருடைய கடமை ராம கதையை வந்து சமுதாயத்துல வந்து பிரச்சாரம் செய்வது. பிரச்சாரம் ஒழுங்காக வந்து செய்தோமானால் அனைவருக்கும் தாழ்வான வேண்டுகோள், இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு மக்களுக்கு எடுத்துரைக்கும் போது மற்ற மிலேச்ச மதத்தை சார்ந்தவர்களோ, மற்ற மதங்கள்லாம் நம்முடைய சாஸ்திரத்துக்கு விரோதமான மதங்கள், அந்த மதங்களை வந்து மக்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய பிரச்சாரம் வந்து போலி பிரச்சாரம் எடுபடாது. இதுதான் பிரதானமான கடமை. ஸ்ரீ சைதன்ய மகாவுடைய பிரதானமான விருப்பம் நம்ம இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு நம்முடைய நமக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். சும்மா அந்த சாமியாரை பார்க்க போனேன், இந்த சாமியாரை பார்க்க போனேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், அவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அது முக்கியமான விஷயம் கிடையாது. ஒரு ஆன்மீக குருவிடம் போய் நம்மளுடைய ஆன்மீகத்தை பற்றிய ஞானத்தை, விஷயத்தை வாங்கி கொடுங்க. அந்த விஷயத்தை கிரகித்து குழந்தைகளுக்கும் சரி, சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கும் சரி கற்றுக் கொடுக்க வேண்டியது பிரதானமான கடமை. இஸ்கான் என்பது மக்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை, கிருஷ்ண கதையும் ராம கதையும், ராமரை பற்றிய விஷயங்களையும், கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு இயக்கம். பகவான் ராமருடைய கதை மனித வாழ்க்கையுடைய மூன்று விதமான பௌதிகமான துன்பங்களை நீக்கக்கூடிய சக்தி உள்ளது. கிருஷ்ண கதை மூன்று விதமான துன்பங்களையும் நீக்கி ஒரு மனிதனை ஆன்மீக பேரின்ப உள்ளத்தில், கிருஷ்ண பிரேமையில் மூழ்கடிக்க உள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 500 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக இதே பாரத தேசத்தில் அவதாரம் செய்த நேரத்தில், தோன்றிய நேரத்தில் இந்த இஸ்கான் இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், ஸ்ரீ பகவான் கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுடைய பாதார விந்தங்களை பின்பற்றி அவருடைய கொள்கைகளையும் உபதேசங்களையும் உலகம் முழுவதும் பரப்புவதற்காக அவருடைய சுத்த பக்தரான பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதரால் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம். ஸ்ரீ சைதன்ய மகாவுடைய விருப்பம் பாரத பூமியிலே ஹெய்லமன் ஸ்ரீ ஜென்மயாரா ஜென்ம சார்த்தக ஹரி கர உபகாரா. பாரத தேசத்தில் தோன்றிய ஒவ்வொரு விதமான மனிதர்களையும் நாம் அனைவரும் ராம கிருஷ்ண கதைகளில் மிக தேர்ச்சி பெற்ற பண்டிதர்களாக, பக்தர்களாக மாறி ராமகதையையும் கிருஷ்ண கதையையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் மிக அருமையான முறையில் கற்று தேர்ந்தறிந்து உலகம் முழுவதும் பரப்ப வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுடைய ஆணையை மேற்கொண்டு இந்த இஸ்கான் இயக்கமானது கிருஷ்ணனுடைய கதையை, ராமருடைய கதைகளை, பகவான் விஷ்ணுடைய பலவிதமான அவதாரங்களுடைய கதைகளை, உபதேசங்களை உலகம் முழுவதும் பரப்பக்கூடிய உன்னதமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றது. இதுபோன்ற எந்த ஒரு இயக்கமும் கிடையாது. பலவிதமான புஸ்தகங்கள் மூலமாக, இது போல பலவிதமான உரையாடல்கள் மூலமாக இந்த முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஒரு நாட்கள் மட்டும் நடக்கக்கூடிய ராமநவமி விழாவானது இந்த வருடம் இந்த வேலூர் இஸ்கான் இயக்கத்தின் ஒரு சிறு முயற்சியின் மூலமாக ஏறக்குறைய ஒரு வாரம் தொடர்ச்சியாக வேலப்பாடி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ராமகதையானது ஓரளவிற்கு பேசப்பட்டது. இன்று ராமநவமி விழாவென்று ராம கதையின் இறுதி பாகத்தை ஓரளவிற்கு நாம் பேச முயற்சி செய்யலாம். ராமகதை கடல் போல மிக ஆழமானது. ஆழ்கடலில் அதிகமான அளவிற்கு ஆழத்தில் செல்ல சக்தியுள்ள, இறங்க சக்தியுள்ள, நீந்து சக்தியுள்ள மீனவர்களால், பயிற்சி உள்ள அனுபவம் உள்ள மீனவர்களால் ஆழ்கடலுக்கு செல்ல செல்ல அதிகமாக முத்துக்களை எடுக்க முடியும். முத்துக்கள் பொதுவாக கடலுடைய மேல் பகுதியில் கிடைப்பது கிடையாது, கடலுடைய ஆழ் பகுதியில் தான் முத்துக்கள் கிடைக்கும். விலை மதிப்பில்லாத முத்துக்கள் கடலுடைய மேல் பகுதியில் விலை மதிப்பற்ற மீன்கள் தான் கிடைக்கும். அதுபோல ராமகதையை, கிருஷ்ணகதையை உண்மையிலேயே கிருஷ்ண பக்தர்களாக, ராம பக்தர்களாக, வைஷ்ணவர்களாக மாறி பக்தி மனோபாவனையோடு ஆழமாக கற்க கற்க அந்த ராமகதையில் உள்ள ஆழமான தத்துவங்கள், பகவான் ராமருடைய உன்னதமான ஆன்மீகமான குணங்கள், பக்தர்களுடைய ஆன்மீகமான குணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.